वेदान्तकण्डकम् समानुजार्यमार्याणाम् चूडामणिमहर्निशम् சுவாமி எம்பெருமானாராலே அருளி செய்யப்பட்டது கத்தியத்ரயம். அதில் ஸ்ரீரங்க கத்தியம் பெரிய கத்தியம் என்றே இதற்கு திருநாமம். சரணாகதி கத்தியம் முதல் கத்தியம், சரணாகதி கத்தியம். இந்த கத்தியத்தில் முதலிலே நாலு சூர்ணைகளை நாம் கீழே அனுபவித்தோம். ஸ்ரீபிராட்டியாரை, அதாவது ஸ்ரீரங்கநாச்சியாரை விஷகாரமாக பற்றி எம்பெருமானுடைய திருவைத்தாமர்களிலே சரணம் புகிறார் சுவாமி எம்பெருமானார். பங்குனி திருநாள் நன்னாளிலே அதை அனுபவித்து வருகிறோம். கீழே நாலு சூர்ணைகள் அனுபவித்தோம், ஐந்தாவது சூர்ணை அனுபவித்து வருகிறோம். அகிலேய பிரத்யனீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா என்று தொடங்கக்கூடிய சூர்ணை. சூர்ணையிலே பெருமானுடைய பலவிதமான கல்யாண குணங்கள், அவனுடைய ஸ்வரூபம், சுவாவம், அவனுக்குண்டான திருமேனிக்குண்டான வைலட்சண்யம், அதற்கு மேலே திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், தேவிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்கள், அதற்கு மேலே சேன முதலியார் முதலான அநேகம் பரிஜனங்கள், அவரையும் வர்ணித்து இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே பெரிய பிராட்டியாருக்கும் கோபி பிராட்டிக்கும் விழா பிராட்டிக்கும் சதியாக இருக்கக்கூடியவனே என்று கீழே சம்போதனம் பண்ணினார். அழைத்து அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடித்தாமரைகளை ஏற்றுக்கு தப்பாத உபாயமாக பத்துகிறேன் என்று மேலே தெரிவிக்கப் போகிறார். அதை அனுபவித்து வருகிறோம். இதிலே இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய பாகம், விதமான பாகம், லீலா விபூதியை பற்றின விஷயம். பெருமானுக்கு நாராயணன் என்று ஒரு திருநாமம், எல்லோரும் அறிந்த திருநாமம். நாராயணன் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதிலே ஓர் அர்த்தம் உபய விபூதி நாதன் என்பதும் ஓர் அர்த்தம். நாரங்கள் என்றால் உபய விபூதியையும் காட்டும். அவைகளை தனக்கு இருப்பிடமாக உடையவன் அல்லது அவைகளுக்கு ஆசிரியமாக இருக்கும் அவன் என்று அர்த்தம். ஆகையினாலே நாராயணன் என்பதற்கு என்ன அர்த்தம்? பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே அழுகின்ற வெம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார். நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் அருளி செய்த பிரகாரம் பெருமான் நித்திய விபூதி என்று சொல்லும் பரமபதத்திற்கும், அதே போல லீலா விபூதி என்று சொல்லும் இத்திய லோகத்திற்கும் தலைவனாக இருக்கிறான், நாதனாக இருக்கிறான். இரண்டையும் தனக்கு ஐஸ்வர்யம் ஆக கொண்டிருக்கிறான். அதனாலே உனக்கு உபய விபூதி நாதன், இந்த இரண்டு விபூதிகளுக்கும் நாதனாக இருக்கிறான். அது நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தார்த்தத்தை தான் இப்பொழுது தெரிவிக்கிறார். அகிலஹேய பிரத்தனிகா என்று தொடங்கி சூர்ணையாலே நாராயணனை சொல்லி அந்த நாராயணனுடைய திருடித்தாமர்களை பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் என்று பெருமானார் தெரிவிக்கிறார். அதிலே நாம் கீழே நித்திய விபூதியிலே இருக்கும் சகல பதார்த்தங்களை பற்றியும் பெருமானார் தெரிவித்த கிரமத்திலே அறிந்து கொண்டோம். நித்திய விபூதி என்பது ஒரு காலத்திலும் அழிவில்லாத பிரளயம்னு ஏற்படுகிறது. இந்த பிரளயத்தில் இந்த லோகம்தான் அழிகிறதே ஒழிய பரமபதம் அழிவதில்லை. காலட்சேபம் சொல்லிட்டு இருந்தேன், திருவி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த பிரளயத்துல வைகுண்டம் என்ன ஆறுதுன்னு கேட்டார். வைகுண்டம் அழியாது, வைகுண்டம் என்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்ன? அழியாத லோகம் என்று அதற்கு பெயர். அதுல எப்பொழுதும் இருக்கக்கூடியது, என்று உண்டானது கிடையவே கிடையாது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஒரு நாள் உண்டானது என்று சொன்னால் ஒரு நாள் அதற்கு அழிவு ஏற்படும். அதுபோல அல்ல, நித்தியமாக இருக்கக்கூடியது. அதனால அதற்கு நித்திய விபூதி என்று பெயர். நித்திய விபூதி யோகத்தை, அதாவது நித்திய விபூதியை உடையவன் எம்பெருமான் என்பதை கீழே பல விழிகளிலே தெரிவித்தார், சம்போதனங்களிலே தெரிவித்தார். இன்று நாம் அனுபவிக்கப் போகிற சாகம் லீலா விபூதிக்கும் அவன் நாதனாக இருக்கிறான். லீலா விபூதியும் தனக்கென்று படைத்தவன் சுய விபூதி நாதன் என்கிற அர்த்தத்தை இப்பொழுது தெரிவிக்கிறார் மேலே. அதை நாம் இப்பொழுது அனுபவிக்கத் தொடங்கிறோம். சுசங்கல்பானுவிதாயி என்று தொடங்கக்கூடிய அற்புதமான சூர்ணை. அவனுடைய சங்கல்பத்தை அனுசரித்தே மூன்று பதார்த்தங்களை சொல்கிறார் இவ்விடத்திலே. பிரகிருதி, புருஷ, காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று வஸ்துக்களை பற்றி சொல்கிறார். பிரகிருதி என்பது அச்சேதன பதார்த்தங்கள், உடைய சம்பிரதாயம் தத்துவத்ரய சம்பிரதாயம். ஏக தத்துவவாதம் சங்கரருடையது. பிரம்மம் ஒன்றே சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சா, இது வேதாந்த டிண்டி மகா. வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய பேரிக்கையை அடித்தால் ஒன்றே ஒன்றுதான் சொல்லும். என்ன சொல்லும்? பிரம்ம சத்தியம், பிரம்மம் தான் உண்மை, பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, மற்றதெல்லாம் காணப்படும் பொருள்கள் எல்லாம் மாயை, தோற்றம், வெளித்தோற்றமே உடைய உண்மையிலே கிடையாது என்றுதான் வேதாந்தமாகிற பெரிய பேரிக்கை அடிக்கும், சப்தம் செய்யும் என்று தெரிவிப்பார்கள் அவர்கள். ஏகதத்துவம் பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, எதுவும் கிடையாது. ஆனால் அப்படி அல்ல. வேதாந்தத்திற்கு எது அபிப்பிராயம்? தத்துவத்ரயங்கள் அபிப்பிராயம். சித்து, அசித்து, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய மூன்றும் சத்தியமாக இருக்கக்கூடியது. சேதனத்தையும் அச்சேதனத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கக்கூடிய அவனைப் போலே வேறொரு பதார்த்தம் கிடையாது என்பதுதான் விசிஷ்ட அத்வைதம். இவனோட கூடியே இந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய ஒழிய அவனை விட்டு இதனை பிரிக்க முடியாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒருவன், இரண்டையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவனைப் போல வேறே கிடையவே கிடையாது என்பதுதான் வேதாந்த சித்தமான அர்த்தம் என்று சுவாமி எம்பெருமானார் ஸ்தாபிக்கிறார். அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாயினாலே தத்துவத்ரயத்தையும் நாம் கொண்டிருக்கிறோம். அதிலே பிரம்மம் என்கிற தத்துவம், ஈஸ்வர தத்துவம், மற்ற இரண்டையும் தனக்கு சரீரமாக தேகமாக கொண்டிருக்கிறான். இதிலே முதலிலே நித்திய விபூதியிலே உள்ளதெல்லாம் தெரிவித்தார். அதுவும் எம்பெருமானுக்கு தேகமாகத்தான் இருக்கிறது. இந்த லோகத்திலேயும் எல்லா பதார்த்தங்களும் இந்த லோகமும் அவனுக்கு தேகமாகத்தான் இருக்கிறது, திருமேனியாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே அவனுடைய சங்கல்பத்தை அனுசரித்து சங்கல்ப அனுவிதாயி, அவனுடைய நித்திய சங்கல்பம், எப்பொழுது அவன் சங்கல்பம் அணினான்? சங்கல்பம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனதிலே தோன்றக்கூடிய எண்ணத்திற்கு சங்கல்பம் என்று பெயர். அந்த சங்கல்பம் எப்பொழுது பண்ணினான்? இந்த லோகம் உண்டாக வேண்டும் என்று எப்பொழுது பண்ணினான்? அது எப்பொழுது பண்ணினான்னு சொல்லவே முடியாது. ஏன்? காலம் இருக்கிறதே, அது அனாதி. அனாதி பகவான் காலக சந்தோஷ திஜ வித்யதே என்கிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. பராசர பகவான் தைத்திரேய மகர்ஷியை பார்த்து, தைத்திரேயனே சிஷ்யர், மைத்ரேயர், மைத்ரேயனே காலம் என்பதிருக்கிறதே, அதற்கு முடிவே கிடையாது. ஒரு காலத்திலே தொடங்கிறது, ஒரு காலத்திலே முடிவு அடையக்கூடியது என்பது கிடையவே கிடையாது. அநாதிர் பகவான் காலகா சாந்தோஷ த்விஜவித்யதே, பிராமணோத்தமரே, அநாதி, இது தொடக்கம் எப்பொழுது காலம் ஆரம்பித்ததுன்னு சொல்ல முடியாது, அதற்கு முடிவும் கிடையாது. அப்படிப்பட்டது காலம். ஆகையினாலே அவனுடைய சங்கல்பத்திற்கு பெயர் நித்திய சங்கல்பம் என்று தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த சங்கல்பத்தை அனுசரித்துத்தான் இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது எது மேலே தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே? சங்கல்ப அனுவிதாயி வா என்றால் எம்பெருமான் தன்னுடைய, எம்பெருமான் தன்னுடைய, அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பத்தை பின் சென்றே அனுவிதாயி என்று பின் சென்றே பார்க்கப்படுகின்றன இந்த வஸ்துக்கள். இவைகள் பிரகிருதி, பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அச்சித்து, அதற்கு மேலே புருஷா, புருஷன் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அதற்கு மேலே காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தை அனுசரித்தே இருக்கின்றன என்று முதல் முதலே தெரியும். அப்படிப்பட்ட விபவ லயலீலா, ஜெகதுதய விபவ லயலீலா, அந்த ஜெகத்தை நீ உண்டாக்குகிறாய். உதயம் என்றால் உண்டாக்குகிறாய், லயம் என்றால் அழிக்கிறாய். இதே ஒரு விளையாட்டாக உடையவனே என்கிறார் இவ்விடத்திலே. நம்முடைய மங்கள ஸ்லோகத்திலே சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலேயே தெரிவிக்கிறார். மங்கள ஸ்லோகத்திலே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே தினத விவிதபூத பிராதரட்சைக தீக்ஷே ஸ்ருதிஹிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்பது ஸ்ரீபாஷ்யத்திற்கு சுவாமி இட்ட மங்கள ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் அகில புவனங்களையும் எல்லா லோகங்களையும் ஜென்ம நை படைக்கிறாய், ஜென்ம பங்காதிலே அகில புவன ஜென்மஸ்தேம, தேமா என்றால் அதை இருக்கும்படியாக செய்கிறாய், சிறிது காலம் அதை நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறாய், பிற்பாடு நீ அழிக்கிறாய். அகில புவன ஜென்மஸ்தேம பங்கம், பங்கம் என்றால் அழிக்கிறார், பிரளயத்தினாலே அழித்து விடுகிறார். அதை தனக்கு விளையாட்டாக கொண்டிருக்கிறார். இதைத்தான் கம்பராட்டாழ்வார் உலகம் யாவையும் தாமுள அவக்கலும் இடபெருத்தரும் நீக்கரும் நீங்களோ அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்கிற மங்கள ஸ்லோகத்தாலே நம்முடைய கம்பராமாயணத்தின் தொடக்கத்திலே பெருமானுடைய ஜெகத்காரணத்துவம் உண்டாக்குகிறான், இருக்கும்படியாக செய்கிறான், பிற்பாடு அழிக்கிறான், தனக்கு விளையாட்டாக கொண்டிருக்கிறான். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலோ விளையாட்டு. இந்த விபூதிக்கு லீலா விபூதி என்று பெயர். ஆவது அழிவதாக இருக்கக்கூடியது இந்த லோகம். இரண்டையும் தனக்கு தேகமாக கொண்டிருக்கிறான். அவனுடைய சங்கல்பத்தை அனுசரித்தே இவைகள் இருக்கின்றன. லீலா விபூதியை இவ்விடத்திலே சொல்கிறார். லீலா விபூதியில இருக்கக்கூடிய பிரகிருதி என்ன, புருஷன் என்ன, அதே போல காலம் என்ன, இந்த மூன்றும் அவன் இட்ட வழக்கு என்று தெரிவிக்கிறார். இதை மனதிலே கருத்திலே கொள்வது இது அடிப்படை கருத்து இவ்விடத்திலே சொல்லக்கூடியது. அதை மேலே எப்படி விவரிக்கிறார் என்பதை ஸ்ரீவாச்சார்முடைய வியாக்கியானத்தை அனுசரித்து நாம் இனி அனுபவிக்க பிராப்தம் அனுபவிக்க தொடங்குகிறோம்.
சங்கல்பான்விதாகி கல்பேதி இப்படி அப்ராகிருதமான நித்தியுக்தனுக்கு ஆவது அழிவதாய் ரசகேதுவான லீலா விபூதியோகம் மேல்
மேலே என்ன சொல்கிறார், இதை தெரிவிக்கிறார். லீலா விபூதி யோகம், யோகம் என்றால் சேர்க்கைன்னு அர்த்தம். லீலா விபூதி அவருக்கு கிடைத்த யோகக்ஷேமம்னு சொல்றோம். யோகம்னா என்ன அர்த்தம், சாதாரண யோகக்ஷேமம் என்று சொன்னால் யோகம் என்றால் ஒரு வஸ்து நமக்கு கிடைப்பதற்கு யோகம் என்று பெயர். இதற்கு மேலே க்ஷேமம் என்றால் அதை ரட்சிப்பது, யோகக்ஷேமம் என்பதற்கு அதார்த்தம். யோகமானது ஒரு வஸ்து கிடைக்கிறதே சேர்கிறதே நமக்கு தான் யோக சப்தம் காட்டுகிறது. லீலா விபூதி யோகத்தை கீழே என்ன சொன்னார், நித்திய விபூதி யோகத்தை சொன்னார். நித்திய விபூதியோட கூடினவன் எம்பெருமான் என்று தெரிவித்தார். இப்பொழுது லீலா விபூதி யோகம், லீலா விபூதியோட கூடியிருக்கிறான் என்பதை மேலே இடத்திலே சம்போதனத்தினாலே இந்த விழியினாலே தெரிவிக்கிறார் என்று முதல் முதலிலே இதற்கு ஒரு சுருக்கமான அவதாரிகை இடுகிறார் ஸ்ரீவாச்சார் பிள்ளை.
இப்படி அப்ராகிருதமான நித்திய விபூதி யுக்தனுக்கு,
அப்ராகிருதமான நித்திய விபூதியோட கூடியவனுக்கு, கீழே சொன்னது அப்ராகிருதமாக இருக்கக்கூடியது. அப்ராகிருதத்தினாலே ஆனது பரமேஷ்டி குமான் விஸ்வஹா நிவர்த்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடியது பஞ்சோபனிஷத்து என்று சொல்லுவார்கள். அப்ராகிருதம் என்று தெரிவிப்பார்கள். இந்த அப்ராகிருதமான இதனாலே ஆனது, இந்த லோகத்தில் இதனாலே ஆனது. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களாலே ஆனது. ஆனால் அப்ராகிருதம் என்று சொல்லக்கூடிய இது எது என்றால் பரமேஷ்டி புமான் விஸ்வஹா நிவர்த்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடிய ஐந்து, ஐந்து நாளே ஆனது அவ்விடத்தில் இருக்கக்கூடிய பரமபதம். அங்குள்ளவர்களுடைய திருமேனி முதலியவர்கள் எம்பெருமானுடைய திருமேனியும் அப்ராகிருதமான, அதற்கு அழிவு கிடையாது, மாறுபாடு கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஏக்கரைத்தி அப்ரமத்துக்கு போனால் எவ்வளவு வயசுன்னு கேட்டார். சொன்னார் முக்தர் பஞ்சவிம்சதி வார்ஷிக ராமா போலே என்று காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள். 25 வயசில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இந்த லோகத்தில் இருக்கிறவன், அவன் எப்படி இருப்பனோ அதுபோலே இருப்பார்கள். விடத்திலே எப்பொழுதும் அப்படியே இருப்பார்கள், மாறுபாடு கிடையவே கிடையாது, அந்த தேகத்திற்கு எந்த விதமான குறைவும் கிடையவே கிடையாது. அது அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானம், அதற்கு அழிவு கிடையாது, மாறுபாடு கிடையாது, அது மறைவு கிடையாது, மறைப்பது கிடையாது. ஜீவாத்மாவை இது மறைப்பது கிடையாது, ஜீவாத்மா எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அவ்விடத்திலே இவ்விடத்திலே நம்முடைய தேகம் நம்முடைய ஆத்மாவை மறைக்கிறது. ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மாவை சொல்லக்கூடிய அந்த உபன்யாசகர்கிட்ட போய் ஆத்மா எங்க இருக்கு நீர் பார்த்திருக்கிறான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், சாஸ்திரத்தில் சொல்லிட்டு இருக்கா அவ்வளவுதான் தெரியும், ஆத்மா ஒன்று உண்டு, அது பல கேதுக்களாலே நாம் நிர்ணயிக்கலாம் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள்னு சொல்ல முடியுமே ஒழிய ஆத்மாவை ஒரு நேரால பார்க்க முடிகிறதா, யார் தான் பார்க்க முடிகிறது, அது என்ன இதனாலே பார்க்க முடியாமல் இருக்கிறது. இந்த தேகம் இந்த பஞ்ச பூதங்களாலே ஆன தேகமானது பிரகிருதி தத்துவத்தினுடைய மாறுபாடு பிராகிருதமானதாகினாலே அது மறைக்கிறது. அதைத்தான் நடுவேயோர் உடம்பில் இட்டு என்கிறார் அழுவார். ஒரு திரை, இந்த திரையை போட்டா போல இருக்கிறது, மாயா திரஸ்கரணியானது மாயாயாக இருக்கிறது. மாயா என்றால் பிரகிருதி, பிரகிருதியானது மாயையாக இருந்து மாயையானது மறைக்கிறது, ஜீவாத்வ தத்துவத்தை மறைக்கிறது. பரவதத்தில் இந்த மறைவு கிடையாது. இந்த அப்ராகிருதமான சம்ஸ்தானம் அது, அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய நித்திய விபூதி யோகத்தை, நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய பரமபதத்தை தனக்கு என்ன படைத்தவன் அதை கீழே சொன்னார். இப்பொழுது என்ன சொல்ல போகிறார், மேலே தெரிவிக்கிறார். அயன் முதலாத்தந்தன் அடிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமரன் தன்னை கண்டீரே என்கிறாள் அண்டாள். ஒரு விளையாட்டு அவனுக்கு, உண்டாக்குவது அழிப்பது, இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இந்த லீலா ரசம், லீலா ரசத்தை விளையாட்டினுடைய ரசத்தை அனுபவிப்பதற்காக தாக்குகிறார் அழிக்கிறானே, அப்படிப்பட்ட லீலா விபூதி, லீலா விபூதியினுடைய சம்பந்தத்தை இப்பொழுது திரு அதை சொல்லி, லீலா விபூதியை உனக்கென்ன படைத்தவனே, உன்னுடைய திருவடித்தாமரை நான் பற்றுகிறேன் மேலே தெரிவிக்கப் போகிறார்.
சங்கல்பத்தை பின்செல்லாம் என்றுள்ள சுரூப ஸ்திரி பிரவர்த்திகளை உழைத்தாய்.
இந்த போன்று எப்படி இருக்கிறது, அவருடைய சங்கல்பத்தை பின்பற்றி செல்கிறது. அவன் எப்படி சங்கல்பம் பண்ணுகிறானோ சங்கல்பத்தே அவைகள் தங்களுடைய சொரூபத்தையும் தங்களுடைய ஸ்திதியையும் தங்களுடைய பிரவிற்த்தியையும் உடையதாக இருக்கிறது. மேலே விவரிக்கிறேன். பிரகிருதி என்ன, பிரகிருதியானது சங்கல்பானு விதையாய் சொரூப ஸ்திதி பிரவர்த்தி. ஏது மூன்று, மூன்று பிரகிருதி. பிரகிருதியானது அவனுடைய சங்கல்பத்தை பின்பற்றி இருக்கிறது. புருஷன் என்று சொல்லும் ஜீவாத்மா அவனுடைய சங்கல்பத்தை பின்பற்றி இருக்கிறான். காலம் அவனுடைய சங்கல்பத்தை பின்பற்றி இருக்கிறது. அவனுடைய சங்கல்பம் எப்படியோ அப்படித்தான் நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கோம் லோகத்தில், அதோ நினைச்சுட்டு இருக்கோம் எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்படி இருக்கும்னு சொல்றோம். அதனால சாதாரணமாகவே நாம் பேசும் காலத்திலேயே நம்ம அறியாமல் ஒரு உண்மையை வெளியிடுகிறோம். எல்லாம் அவனுடைய சங்கல்ப பிரகாரம் நடக்கிறதே ஒழிய நம்முடைய அபிப்பிராய பிரகாரம் நடப்பது என்பது கிடையவே கிடையாது. நம்முடைய அபிப்பிராய பிரகாரம் நடந்துமேனால் நம்ம என்ன சொல்றோம்னா, நான் நினைச்சேன் அது நடந்ததுன்னு சொல்றோம். அது விபரீதமாக போடுக்க நடக்கலைன்னு சொல்றோம், அவனுடைய சங்கல்பம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இது தவறு, ரெண்டுமே அவனுடைய சங்கல்பம்தான். நாம் நினைத்தது நடந்தாலும் நாம் நினைத்தது நடக்காமல் போனாலும் இரண்டுமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே நடக்கக்கூடியதே ஒழிய நம்முடைய சங்கல்பத்தாலே எதுவும் நடப்பதே கிடையாது. ஆகையினாலே அவனுடைய சங்கல்பத்தை பின்பற்றியே இவைகள் நடக்கின்றன. அதில் பிரகிருதி என்பது எப்படிப்பட்டது, அதனுடைய ஸ்திதி எப்படிப்பட்டது, அதனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஸ்திதி எப்படிப்பட்டது, அதனுடைய பிரவிற்த்தி எப்படிப்பட்டது, இந்த மூன்றையும் சொல்கிறார். அதில் அதனுடைய தனிப்பட்ட தன்மை இருக்கிறது, அதைத்தான் ஸ்வரூபம், ஸ்வரூபம், தன்னுடைய தனிப்பட்ட தன்மை. அதற்கு மேலே ஸ்திதி என்றால் இருப்பது, நிலைத்து நிற்பது, அது அவனுடைய சங்கல்பத்தை பின்பற்றி இருக்கிறது. பிரவிற்த்தினா அது செய்யும் காரியம், செய்யும் தொழில். இந்த மூன்றும் எப்படிப்பட்டது, அதனால மூன்றையும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். பிரகிருதிக்கு சொரூபம் என்ன, பிரகிருதிக்கு அதே போல ஸ்திதி என்ன, பிரகிருதிக்கு அதே போல பிரவிற்த்தி என்ன, புருஷனுக்கு சொரூபம் என்ன, அவனுக்கு ஸ்திதி என்ன, அவனுக்கு பிரவிற்த்தி என்ன, காலத்துக்கு சொரூபம் என்ன, காலத்துக்கு ஸ்திதி என்ன, காலத்துக்கு பிரவிற்த்தி என்ன, இந்த மூன்றையும் சொல்ல வேண்டும். அதை விவரிக்கிறார் இவ்விடத்திலே வியாக்கியாதா பெரிய வாச்சான் முல்லை வியாக்கியான சக்கரவர்த்தி. அற்புதமான வியாக்கியா. இதை கொண்டுதான் நாம் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ரகசிய தத்துவார்த்தங்களை தெரிந்து கொள்கிறோம். அதனால சிறிது ஊன்றி கவனித்தால் நன்றாக புரியும். பிரகிருதி என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது, மூன்று குணங்களோடே கூடியது, சத்வகுணம், ரஜோகுணம், சமோகுணம் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் கலசி இருக்கக்கூடியது பிரகிருதி தத்துவம். பிரகிருதியானது மூன்று குணங்களோட கூடினதாக இருக்கிறது. அப்ராகிருதம் என்பது இருக்கிறது, அதற்கு இந்த குணங்கள் கிடையாது. சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய சத்துவகுணத்தை தவிர மற்ற இரண்டும் கிடையாது. சத்துவகுணம் இருக்குமே ஆனால் நல்ல விஷயங்களிலே மனசெலிகிறது. ரஜோகுணம் அதிகமாக இருக்குமே ஆனால் அப்பொழுது ஏதோ ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் தூங்கியது. சமோகுணம் என்ன பண்ணுகிறது என்றால் தூங்க பண்ணுகிறது, ஒரு காரியம் செய்யாமல் சோம்பலாக இருக்கும்படியாக பண்ணுகிறது. ஆக பொதுவாக மூன்று குணங்களும் கலசியே இருக்கின்றன. மூன்று குணங்களும் கலசி இருக்கக்கூடிய பிரகிருதி, அந்த பிரகிருதியினாலே ஆன பிராகிருதமான சரீரமாகினாலே சரீரத்தில் இந்த மூன்று குணங்களும் கலந்திருக்கு. கலந்திருக்கிறபடினாலே எந்த குணம் அதிகமாக ஆகிறதோ அதற்கு சேர நம்முடைய மனசில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. ரஜோகுணம் அதிகமாக இருக்குமேனால் அது செய்யக்கூடாத காரியமோ செய்யணும் தோன்றது. அதே போல தமோ குணம் இருக்குமே ஆனால் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சத்துவகுணம் அதிகமாக இருக்குமேனால் நல்ல விஷயங்களிலே ஈடுபாடு ஏற்படுகிறது. இந்த மூன்றும் கலசியே பார்க்கப்படக்கூடியது பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அஜித் தத்துவம். அதுதான் முதல்ல சொல்ற அதனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது, மூன்று குணங்கள் கலசி இருக்கக்கூடிய தத்துவம் அது.
குணத்திரையாத்மகமாய் அனந்தமாய்
அது எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்தம் இல்லாதது பிரகதின்றதற்கு ரொம்ப பெருசுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றார், தம்முடைய பாசுரத்தில் சொல்கிறார், கடைசியிலே நம்முடைய பாசுரத்திலே மூன்று தத்துவங்களை பற்றியும் சொல்கிறார். தூண்டு அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ என்கிறபடியினால பிரகிருதி தத்துவத்தை சொல்கிறார். முதல் முதலிலே பிரகிருதி தத்துவமானது எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது, மிகப்பெரியது என்பது ஆழ்வார் கண்ட உண்மை. ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்தான். ஆகையினாலே இந்த பிரகிருதி தத்துவத்தை பற்றி ஆழ்வார் முதல் முதலிலே தெரிவிக்கிறார் அந்த பாசுரத்திலே. 1101 பாசுரம் மொழியிலே கடைசியிலே சாத்துமரை பாசுரமாக நாம் அனுசந்திக்கிறோம். முதல் வரியிலே பிரகிருதத்துவத்தை பற்றி சொல்கிறார். பிரகிருதத்துவமானது அனந்தமாக இருக்கக்கூடியது, எல்லையற்றதாக இருக்கக்கூடியது, விசித்திரமாக இருக்கிறது. பார்க்க பார்க்க அது அபூர்வமாக தோன்றுகிறது, விசித்திரமாக இருக்கிறது, இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது. எத்தனையோ விதமான ஆச்சரியங்களை, ஆச்சரியம்னா நடத்தும் திடமான வஸ்துக்களை உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது அது. மாறுபட்ட அந்த அவஸ்தைகளை உண்டாக்குகிறது. அவஸ்தாவிசேஷ ரூபம், அவஸ்தாவிசேஷ ரூபம்னா ஒரு அவஸ்தைகள், அதாவது முதல்ல ஒருத்தனை எடுத்துனோம்னாக்கா சின்ன சைஷவாவஸ்தைன்னு சொல்றோம். குழந்தையா இருக்கிறான், குழந்தையா இருக்கிறவன் அப்புறம் வளர்கிறான், பாலனாக ஆகிறான், இது பால்யாவஸ்தை. அதில் சொல்லக்கூடியது சைஷவாவஸ்தை, சைல்ட்ஹுட், இன்ஃபென்டினோம்ஸ்னு சொல்கிறோமே. குழந்தையாக இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு அடுத்தபடியாக பால்யாவஸ்தை, மாறுபாட்டை அடையிறது. சரீரம் தானே மாறுபாடு அடையிறது, இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு மாறுபாடு கிடையவே கிடையாது. ஜீவாத்மா ஏகரூபமாக இருக்கிறான், ஜீவாத்மாவுக்கு மாறுபாடு கிடையவே கிடையாது. எனக்கு எப்பொழுது எப்படி இருக்கிறான், அலக்ர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்யதா ஜீவோ பாகஸ்ய விஜ்ஞேயா ஆனந்தியாய கல்பதே என்பதே பிரமாண வச்சனம். நெல் இருக்கே, நெல்லுக்கு ஒரு வார் இருக்கிறது, வாரினுடைய நுனி, வாரினுடைய அக்ரபாகம் இருக்கிறது நுனி, அதை எடுத்துக்கொள், அதை 100 சமபாகமாக வெட்டு, அதிலே ஒன்றை எடு, மறுபடியும் அதை 100 சமபாகமாக வெட்டு, அதிலே ஒரு பாகம் இருக்கிறதே அதுதான் ஜீவாத்மாவினுடைய டைமென்ஷன், பரிமாணம் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. இதை சொன்ன உடனே நம்ம முதல்ல நெல்லை தேடினு போனோம், பாலை கண்டுபிடிக்கணும், பாலுக்கு நுனி பாகம் எடுக்கணும், 100 பாகமாக வெட்டணும், அதில் ஒன்று எடுத்து மறுபடியும் 100 பாகமாக வெட்டணும், யாரால முடியும். ஆக அவ்வளவு சூக்மமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவினுடைய அளவு ஒரு காலத்தையும் மாறுபடவே மாறுபடாது. ஆனால் சரீரம்தான் மாறுபாட்டை அடைகிறது. ஆனால் சொல்லக்கூடியவன் என்ன சொல்கிறான், நான் குழந்தை, நான் பாலன், நான் குமாரன், நான் யுவா, நான் விருத்தன் என்று சொல்கிறான். சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டை சரீரியாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் பேரிலே ஏற்றி சொல்கிறோம். ஆத்மாவுக்கு ஒரு காலத்திலேயும் மாறுபாடு கிடையவே கிடையாது. பிரகிருத தத்துவம் தான் மாறுபாட்டை அடைகிறது, பிராகிருதமான சரீரம் மாறுபாட்டை அடைகிறது. அந்த பிரகிருதியானது மாறுபாட்டை அடைவதற்கு, இப்படிப்பட்ட அவஸ்தா விசேஷங்களை அடைவதற்கு யோக்கியத்தை உடையதாக இருக்கக்கூடியதுதான் பிரகிருதி என்பது. இதற்கு பிரதானம் என்றும் சம்ஸ்கிருதத்திலே பெயர். பிரகிருதி என்றாலும் பிரதானம் என்றாலும் அச்சித்து என்றாலும் ஒரே அர்த்தம்தான். இந்த பிரகிருதிக்கு என்ன சொரூபம் அதை சொல்றேன் இப்பொழுது. அதனுடைய தனிப்பட்ட தன்மை
என்ன,
அதுக்கு சத்துவம் முதலியவர்களோட சத்துவம் ரஜ தமஸ் என்று சொல்லக்கூடிய குணங்களோட கூடின ஜடத்துவம். ஜடத்துவம் என்றால் பிரகாசிக்காமல், தனக்குத்தான் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. ஒரு ஜீவாத்மா பிரகாசிக்கிறான், ஜீவாத்மா தனக்குத்தான் பிரகாசிக்கிறான். ஆனால் ஜட பதார்த்தம் இருக்கிறது, அஜித் பதார்த்தம், ஒண்ணுமே தெரியாது. சத்து அது ஆனா சூன்யமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் அதுதான் ஜட பதார்த்தம் என்கிறார். இதுதான் அதற்கு உண்டான ஸ்வரூபம். அதுக்கு உண்டான ஸ்திதி என்ன, எப்படி நிலைத்து நிற்கிறது அது? அது எது பண்ணிடுது, என்ன பண்ணிடுது, ஸ்திதி அதனுடைய ஸ்திதி எப்படிப்பட்ட ஸ்திதி அது? சேதனர்களுக்கு அதாவது ஜீவாத்மாக்களுக்கு நமக்குன்னு அர்த்தம். நமக்கு அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் என்று கேட்டால், அதை வைத்துக்கொண்டு நாம் பண்ணக்கூடியது என்ன என்றால், போகத்தை அனுபவிக்கலாம். சரீரமா பிரகிருதியானது பிராகிருதமான சரீரமாக மாறுகிறது. மாறி இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரமாக தேகமாக ஆகிறது. அதை கொண்டு போகத்தை அனுபவிக்கிறோம். தேகம் இல்லாமல் போனால் போகத்தை அனுபவிக்க முடியுமோ? போகத்தில் போஜனம் பண்ணுறோம், அது போகம். ஒரு இடத்துக்கு போயிடும், பல பதார்த்தங்களை கண்களாலே காண்கிறோம், சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கிறோமே, தான் போகங்கள். இந்த போக அனுபவத்துக்கு அது அனுகூலமாக இருக்கிறது. அதே போல மோட்சத்தை விளைவித்துக் கொள்வதற்கும் அடைவதற்கும் அந்த தேகமானது உதவி புரிகிறது. ஆகையினாலே அதனுடைய ஸ்திதி எப்படிப்பட்டது என்றால், போகத்தையும் கொடுக்கக்கூடியது, அனுபவிப்பதற்கு யோக்கியமாக இருக்கக்கூடியது. அதே போல மோட்சத்தை அடைவிப்பதற்கும் அது உபயோகப்படுகிறது. இதுதான் அதனுடைய ஸ்திதி. தேகத்தை வைத்துக் கொண்டு பிரசமான அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பொருள். வயல் இருக்கிறது, வயல் இருந்ததையானால் அந்த வயலில் இருந்து, வயல்னா ஃபீல்டு, அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதில் நாம் நல்ல நெல்லை உண்டாக்கலாம், கோதுமை உண்டாக்கலாம், இப்படி நல்ல பதார்த்தங்களை தானியங்களை உண்டாக்கலாம் அதிலே. அதே சமயத்தில் அநேக விதமான போத மருந்துகள்னு இப்போ சொல்கிறாள், அதுவும் அதில் தான் விளையிறது. பார்த்தீனியம்னு சொல்கிறார், எல்லாம் விஷச்செடிகளும் அதிலே தான் உண்டாகின்றன. அதையும் விளைவிக்கலாம், அதையும் விளைவித்து நாசத்தை விளைவித்துக் கொள்ளலாம். ஆக ஒரு வயலானது எப்படி இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதோ, அதே போலத்தான் இந்த தேகமானது தெலோகத்திலே அதாவது ஐகிகமான போகங்களை அனுபவிப்பதற்கும் சாதனமாக இருக்கிறது. அதே போல மோட்சத்தை அடைவதற்கும் சாதனமாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய ஸ்திதி, அதனுடைய நிலை என்ற தன்மை என்றால் தான் அதனுடையது. ஆக ஸ்திதி அதற்கு போகத்தையும் மோட்சத்தையும் விளைவித்துக் கொள்வதற்கு உறுப்பாயிருக்கு. சரீரம் இருக்க தேகம் எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் ஒரு குணம் உண்டு என்றார் ஒருத்தர். என்ன குணம் உண்டு என்றால், நாம் இதை எப்படி வைத்துக் கொள்கிறோமோ அதுபடி இருக்கிறது. ஒருவர்கள் பார்க்கிறோம் லோகத்தில், சில பேர் காலையில் எழுந்திரோன்னு 5 மணிக்கே உஷ்ணபானம் வேணும், அது இல்லாமல் போனால் உடம்பு அவர்களுக்கு வசப்படவே வசப்படாது. சில பேர்கள் 12-1 மணி ஆனாலும் கூட மற்ற தண்ணீர் கூட நாக்கலே படாமல் பெருமானுக்கு திருவாராதனம் முதலிய கைங்கரியங்களை எல்லாம் பிற்பாடு போஜனம் பண்ணுகிறார்கள்னு பார்க்கிறோம். அப்படி வைத்துக் கொண்டால் அதன் பிரகாரம் இருக்கிறது, அப்படி வைத்துக் கொண்டால் அதன் பிரகாரம் இருக்கிறது. ஆக எப்படி வைத்துக் கொள்கிறோமோ அதற்கு சேர இருக்கக்கூடியது. அதை கொண்டுதான் தெரிவிக்கிறார்கள், யோகத்தையும் அனுபவிக்கலாம், சரீரத்தை கொண்டு மோட்சத்தையும் அடையலாம். அதுதான் அதற்கு உண்டான ஸ்திதி என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே. ஆமாம், பலத்தை அனுபவிப்பதற்கும் அது உபகரணம், கருவியாக இருக்கிறது. பலங்களை அனுபவிக்க வேண்டும், அதிகமான பலன்கள் லோகத்தில் எத்தனையோ பலன்களை அனுபவிக்கிறோம், அதற்கு அது உபகரணம் மாதிரி சரீரத்தை கொண்டுதானே அனுபவிக்க முடியும். ஆகையினாலே சரீரத்தை கொண்டுதான் மோட்சத்தையும் பெறுகிறோம். பிரகரணத்தில் தொடக்கத்திலே பிள்ளலோகாச்சாரியர் நம்முடைய மூச்சுப்படையிலே ஒரு அற்புதமான அர்த்தம் சொல்கிறார். திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன, தர்ம ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன, துவயத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன, இதை சொல்வதற்கு முன்னாலே சகல சாஸ்திரங்களும் என்ன சொல்கின்றன, எல்லா சாஸ்திரங்களிலும் தேகத்தாலே பேரு என்கிறது, திருமந்திரத்திலே ஆத்மாவாலே பேரு என்கிறது, தர்மஸ்லோகத்தில் ஈஸ்வரனாலே பேரு என்கிறது, துவயத்தில் பெரிய பிராட்டியாராலே பேரு என்கிறது. பெரிய பிராட்டியாராலே பேராகையாவது இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்கை என்று காட்டுகிறார். மற்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த முதல்ல சொல்றாரு எல்லா சாஸ்திரங்களிலும் தேகத்தாலே பேரு என்கிறது என்று இருக்கிறதே, ஒரு அற்புதமான சேசு. தேகம் நமக்கு வேணுமா வேண்டாமா என்று கேட்டால் வேணும், வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேண்டும். இதற்காக வேண்டும், எல்லா சாஸ்திரங்கள்லையும் என்ன சொல்றது, தேகம், தேகத்தை கொண்டுதான் நாம் நன்மையை பெற முடியும், மோட்சத்தை பெற வேண்டுமே ஆனால் தேகம் வேண்டும், தேகத்தை கொண்டுதான் கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை அனுஷ்டித்து எம்பெருமானை பெறலாம். பேரு என்றால் எம்பெருமானை பெறுவது. எம்பெருமானை பெறுவதற்கு இது சாதனமாக கருவியாக இருக்கிறபடினாலே இது உத்தேசம் என்று காட்டப்பட்டது. முதல்ல பிற்பாடு ஆத்மாவாலே பேர் என்கிறது, ஈஸ்வரனாலே பேர் என்கிறது, பெரிய விராட்டியாராலே பேர் என்கிறதுன்னு மேல தெரிவிக்கிறார். அது இருக்கட்டும். அல்ல, சகல சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்ட அர்த்தம் என்னென்றால் தேகத்தாலே ஒருவன் மோட்சத்தை பெறலாம் என்று காட்டப்பட்டது. தேகத்தாலே போகத்தையும் அனுபவிக்கலாம் என்று பார்க்கிறோம். இதுதான் அதனுடைய ஸ்திதி என்று காட்டினார். அதுக்கு ஸ்திதி, அடுத்து சொன்ன பிற்பாடு பிரவிற்த்தி சொல்கிறார். அதனுடைய பிரவிற்த்தி, அது செய்யக்கூடிய தொழில் காரியம் என்ன என்று கேட்டால் அதை சொல்கிறார்.
இவ்விடத்தில்
அதாவது போகத்தை அனுபவிப்பதற்காகவும் மோட்சத்தை அடைவதற்காகவும் வைத்துக் கொள்ளு. இவ்விடத்துல போகத்தை அனுபவிக்கிறத சொல்றார் முதல்ல. அது என்ன பண்றது, அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த ஐகமான போகங்களை அனுபவிப்பதற்காக அது இந்த பிரகிருதியானது எப்படி மாறுபாட்டை அடைகிறது இவ்விடத்துல அதை சொல்றார். போக்கிய வஸ்துக்களாக மாறுபாட்டை அடைகிறது முதல்ல. போக்கிய வஸ்துக்கள்னா அநேக பதார்த்தங்களை நாம் பார்க்கிறோம் லோகத்துல அனுபவிப்பதற்கு. சப்த ஸ்பர்ச ரூப ரசகந்தம் என்று சொல்லக்கூடிய அநேகத்தை நாம் அனுபவிக்கிறோம், விஷயங்களை அனுபவிக்கிறோம். அதுவாக அது மாறுகிறது, போக்கிய பதார்த்தங்களாக
மாறுகின்றன.
போகத்துக்கு உபகரணங்கள் அனுபவிக்கக்கூடிய கருவிகளாகவும், அந்த கருவிகள் பஞ்சேந்திரியங்கள் தான் கருவிகள் அனுபவிப்பதற்கு. போக்கியத்தை, போக்கிய பதார்த்தங்களை எதை கொண்டு அனுபவிக்கிறோம், அனுபவிப்பது ஸ்ரோத்ர த்வக்சக்ஷு ஜிஹ்வா க்ராணம், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை கொண்டுதான் நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் உபகரணங்களாகவும் அந்த பிரகிருதியானது மாறுபாட்டை அடைகிறது. அதுதான் அது செய்யக்கூடிய தொழில். அதற்கு மேலே போகஸ்தானமாக மாறுகிறது. அநேக இடங்கள், அநேக இடங்களில் போய் நாம் அனுபவத்தை செய்கிறோம். அமெரிக்காவுக்கு போகிறோம், நயாகரா வாட்டர் ஃபால்ஸ்ன்றோம், இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள். அவைகளாக மாறுபாட்டை அடைந்தது எது, பிரகிருதி தான். பிரகிருதி இப்படிப்பட்ட மாறுபாட்டை அடைந்து போக ஸ்தானங்களாக மாறுபாட்டை அடைகின்றன. போகஸ்தானம்னு இந்த லோகத்தில் போகஸ்தானம், அதே போல ஸ்வர்க்கத்திலே போகஸ்தானங்கள், ஸ்வர்க்கத்திலே போகத்துக்காக இருக்கக்கூடிய இடங்கள், எத்தனையோ தோட்டங்கள் இருக்கின்றன. பாரிஜாத விருட்சம், இதன் நிழலின் கீழே இருந்து அனுபவத்தை செய்கிறான். இதனுடைய தோட்டம் முதலிலே இருந்து அனுபவத்தை செய்கிறான். இப்படி மாறுபாட்டை அடைந்து அவைகள் போகஸ்தானங்களாக ஆகின்றன. இது அவைகளுடைய தொழில், அந்த பிரகிருத்தினுடைய தொழில் என்று காட்டுகிறார்.
சம்சாரி சேதனனுக்கு சுருக்கமாவது,
அடுத்தபடியா சொல்ல புருஷன் என்கிற சப்தத்தை அடுத்தபடியா அப்புறம் பிரகிருதி புருஷ காலாத்மக தெரிவிக்கிறார். மேலே அந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய சம்சாரி சேதனன், சம்சாரி சேதனன் யாரோ தேடிட்டு போக வேண்டாம், நாம தான் எல்லாரும் சம்சாரி சேதனர்கள். சம்சாரி சேதனர்களுக்கு சொரூபம் என்ன, இவர்களுக்கு ஸ்திதி என்ன, இவர்களுக்கு பிரவிற்த்தி என்ன, அதை மேலே விவரிக்கிறார்.
அசித்தாகாரத்வம்,
அசித் விசிஷ்ட ஆகாரத்வம், அசித் விசிஷ்ட அஜித்தோட கூடியிருக்கிறானே, இந்த கூடியிருக்கக்கூடிய ஆகாரம் வடிவு அதுதான் எனக்கு உண்டான சொரூபம். லோகத்துல சம்சாரி சேத்தனாக இருக்கக்கூடியனா இங்க இருக்கக்கூடிய புருஷனை சொல்கிறார். இந்த புருஷன் எப்படி இருக்கிறான், ஜீவாத்மா தனிப்பட்டு இருப்பதில்லை, உலகத்துல சரீரத்தோட கூடியே இருக்கிறது. ஆகிருதமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தோட கூடி இருக்கிறபடினாலே அதனுடைய சொரூபம் என்ன, இந்த ஜீவாத்மா இந்த புருஷனுக்கு சொரூபம் என்ன, பிரகிருதி விசிஷ்ட ஆகாரத்வம். ஆகாரம்னா வடிவுன்னு அர்த்தம். பிரகிருத்தியோட கூடியிருக்கிறான். பிரகிருதியாக, பிரகிருத்தியானது இவ்விடத்திலே பிராகிருதமான தேகமாக பார்க்கப்படுகிறது. பிராகிருதமாக இருக்கக்கூடிய சரீரத்தோட கூடியே இந்த லோகத்திலே இருக்க, அதுதான் இவரைக்கு இவ்விடத்திலே இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஸ்திதி எப்படி, எதனால அவனுக்கு ஸ்திதி ஏற்படுது, தரிப்பு ஏற்படுகிறது, அன்னம் பானம் இவைகளெல்லாம் அன்னத்தை புஜிக்கிறான், பானத்தை பருகிறான், அதனாலே இவன் நிலைத்து நிற்கிறான். இந்த லோகத்தில் சஸ்டினன்ஸ் சொல்றோமே, அதுதான் ஸ்திதி. அதனாலே இந்த சரீரத்துக்கு எல்லாவற்றையும் ஊட்டினால் ஒழிய சரீரம் நிலைத்து நிற்காது. அலே சரீரத்திற்காக இவன் அன்னத்தையும் பானத்தையும் கொள்கிறான். ஆ சரீர விசிஷ்டனாகவே, சரீரத்தோடு கூடினாகவே பார்க்கப்படுகிறான். இது இவனுடைய சொரூபம். அதற்கடுத்தபடியாக இவனுடைய ஸ்திதி என்ன கேட்டால், அன்னம் பானம் இவைகளாலே தரிக்கிறான் இவன்.
பிரவருத்தியாவது.
தன் செய்யக்கூடிய காரியம் என்ன, பிரவருத்தி என்ன,
சபாப ரூப கர்மானுஷ்டானம் என்ன, பலானுபவம் என்ன, இவை
என்ன பண்ணிட்டு இருக்கான். அவன் புண்ணியமான கர்மத்தை பண்ணுகிறான், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், அதனால புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். தீய தீய காரியத்தை செய்கிறான், அதனாலே பாபத்தை சம்பாதிக்கிறான். சம்பாதித்தபடியினாலே அதை அனுபவிக்கிறான், அதனுடைய பலத்தை லோகத்திலேயும் அனுபவிக்கிறான். இருந்து சொர்க்கம் முதலிய லோகங்களுக்கு போய் அங்கேயும் அனுபவிக்கிறான். புண்ணியம் அதிகமாயிருந்தால் சொர்க்கத்துக்கு போகிறான், புண்ணிய பலமாக சொர்க்கத்தை பெறுகிறான், பாபபலமாக நரகத்திற்கு போகிறான். இப்படிப்பட்ட அனுபவத்தை செய்கிறானே, புண்ணியமான கர்மத்தை செய்வதும் பாபமான கர்மத்தை செய்வதும் இந்த புண்ணியத்தின் பலத்தை அனுபவிப்பதும், புண்ணியத்தை பலத்தை அனுபவிப்பதற்காக ஒரு லோகத்திற்கு போவதும், பாபத்தின் பலத்தை நரகத்திலே அனுபவிப்பதற்காகவும் செல்கிறானே, இதுதான் இவன் செய்யக்கூடிய தொழில், இவனுடைய பிரவிற்த்தி என்று காட்டுகிறார். அடுத்தபடியா சொல்றார், காலத்துக்கு என்ன சொரூபம், பிரகிருதி புருஷ காலம், காலத்துக்கு என்ன இது சொரூபம், அதை சொல்கிறார். அசித்வம், அசித்தாரு, அதுக்கு ஞானமே கிடையாது, ஜடபதார்த்தம் அது. அது ஸ்திதி
யாவது
என்றால், அதுக்கு ஸ்திதி எப்படி இருக்கிறது, எதனால தரிக்கிறது என்று கேட்டால், சேதனம் அச்சேதனம் இரண்டுக்கும் பரிணாமம், மாறுபாட்டு, மாறுபாட்டை உழைத்துக் கொண்டே இருக்கிறது. காலத்தினாலே மாறுபாடு ஏற்படுகிறது. காலம் செல்ல செல்ல மாறுபாட்டை அடைகிறோம் என்பதை எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும். குழந்தையா இருக்கிறவன் 60 வயசுல பார்த்தோன்னா மாறுபாட்டை அடைஞ்சிருக்கான். இந்த மாறுபாட்டை சேதனனுக்கும் அஜித்துக்கும் அவன் மாறுபாட்டை உழைத்துக் கொண்டே
இருக்கிறான்.
இருக்கை அதற்கு நிர்வகிக்கிறது, நிர்வகிக்கிறது சேதனனுக்கு பரிணாமம், மாறுபாட்டை அடைவிக்கிறது. அதே போல அஜித்துக்கும் மாறுபாட்டை விளைவிக்கிறது. இது அப்படி இந்த மாறுபாட்டை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடியது காலம். சாதாரணமா சொல்றோம் லோகத்துல காலம் மாறிப்போச்சோன்னு சொல்றோம், காலம் காலம் மாற்றுகிறது, அதைத்தான் சொல்கிறார் இடத்துல நிர்வாகமாக இருக்க என்று.
விநாசாதிகளை பிரவர்த்தி,
பிரவருத்தி என்ன, அடுத்தபடியா சொல்றார், பிரவருத்தியானது காலமானது என்ன பிரவருத்தி, என்ன தொழிலை செய்கிறது, நிமேஷம் நிமிஷம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம், என்ன சொல்றோம், செகண்ட்ஸ்ன்றோம், அதுக்கப்புறம் மினிட்ன்றோம், அப்புறம் அவர்னு சொல்றோம், அப்புறம் டேன்னு சொல்றோம், அப்புறம் நைட்னு சொல்றோம். இப்படி அந்த காலம் மாறுபாட்டு அடை, அதே நிமேஷம், சம்ஸ்கிருதத்துல நிமேஷம் என்று பெயர். கலா காட்டா இவைகளா அப்போது அளவு வைத்திருந்தார்கள். இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய அளவு, அந்த அளவை சம்ஸ்கிருதத்துல இப்படி நிரூபித்து காட்டி கொண்டது, அப்படி அளவு வைத்துக் கொண்டிருந்தார்கள். செகண்ட்ஸ் மினிட்டு அவர்னு சொல்லக்கூடியது, நிமேஷம் கலா காஷ்டா என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்திலே. அந்த பரிணாமம் அந்த அந்த காலத்தினாலே என்ன ஏற்படுகிறது, அது உற்பத்தியை உற்பத்தியை உண்டாக்கிறது. ஒரு வஸ்துவானது உண்டாகிறது, இந்த தேதியில பிறந்தான்னு சொல்றோம், உற்பத்தியை உண்டாக்கிறது. அதுபோல இந்த தேதியிலே அவன் இறந்தான் சொல்கிறோம். உற்பத்தியும் இந்த காலத்தை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்கிறோம். உற்பத்தியையும் அந்த காலமானது பிரவர்த்திப்பிக்கிறது, அதே போல விநாசத்தையும் அது பிரவர்த்திப்பிக்கிறது. காலத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம், ஒரு தனித்தன காலம் இருந்தான் என்று தெரிந்து கொள்கிறோம். ஆகையினாலே உற்பத்தி விநாசங்களை அது விளைவிக்கக்கூடியதா, இதுதான் அது பண்ணக்கூடிய பிரவர்த்தி. உற்பத்தி விநாசாதிகளை உண்டா பிரவர்த்திப்பிக்கைன்னா உண்டாக்குகைன்னு அர்த்தம், அதுதான் அதுக்குண்டான பிரவர்த்தி. காலத்தினால எல்லாம் ஒரு காலத்துல உண்டாருது, ஒரு காலத்துல அழியறது பார்க்கிறோம். காயத்ர ஸ்ரோதா புலின மதுனா தத்ர ரஜசாம் என்கிறார் ராமச்சரித்தம்னு ஒரு அழகான நாடகம். இந்த நாடகத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தபஸ் செய்யக்கூடாதவன் தபஸ் செய்கிறான் ஒருத்தன். அவன் தண்டகாரண்யத்தில் தபஸ் செய்து கொண்டிருக்கும் காலத்தில் அப்பொழுது அவன் செய்யக்கூடா தான் செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்தபடியான ராமராஜ்யத்தில் ஒருவனுடைய குழந்தை இறந்து போய்விட்டது. குழந்தைக்கு அந்த காலத்தில் இறப்பு ஏற்படக்கூடாது, மரணம் சம்பவிக்கக்கூடாது. ராமராஜ்யத்துக்கு என்ன விசேஷம்? வால்மீகி சொல்றார், அஜாஸ்மவிருத்தா பாலானாம் பிரேதகாரியாணி குருவதே என்று ராமராஜ்யத்தை கொண்டாடுகிறார். ராமராஜ்யத்தில் சிறுவர்களுக்கு பெரியோர்கள் சம்ஸ்காரம், அதாவது கர்மாவை செய்தார்கள். அவன் இறந்து போக, சிறியவன் இறந்து போக பெரியவன் அவனுக்கு பிரேத காரியங்களை செய்தான் என்பதே கிடையவே கிடையாது. இது ராமராஜ்யத்தினுடைய விசேஷம். அஜாஸ்ம விருத்தா பாலானாம், விருத்தர்கள் பாலர்களுக்கு ஒரு காலத்திலேயும் கர்ம கைங்கரியம் பண்ணினது கிடையாது என்று தெரிவிக்கிறார். அது ராமராஜ்யத்துக்கு உண்டான பிரபாவம். காரணம் என்ன? புண்ணியமே இருந்தது. புண்ணியமே நடக்குமே ஆனால், பாபம் இல்லாமல் இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள் நடக்கவே நடக்காது. நடந்து விட்டது. அப்பொழுது ஏதோ தவறு ஏற்பட்டு இருக்கிறது. என்ன ஏற்பட்டது என்று ராமன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். அப்பொழுது ஆகாசவாணி தெரிவிக்கிறது, யார் ஒருத்தன் தவம் ஏற்றக்கூடாதோ தன் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறான். அதனாலே தான் இப்படிப்பட்ட அநாகதம் ஏற்பட்டது. நம்முடைய நாட்டிலே அநாகூதம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிராமணனுடைய குழந்தை இறந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் என்று சொல்ல உடனே புஷ்பக விமானத்தை வரவழைத்து புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு போகிறான் தண்டகாரண்யத்திற்கு. அவரிடத்திலே ஒருத்தன் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தப செய்து கொண்டிருக்கிறான், அவனை கொள்கிறான் என்று பார்க்கிறோம். அவ்விடத்துல பவபூதி ஒன்று சொல்றான், தண்டகாரண்யத்திற்கு மறுபடியும் வருகிறான் ராமன். ராமன் பார்க்கிறான், தண்டகாரண்யமா இதுவா பஞ்சவட்டி? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புராயத்ர ஸ்ரோதா புலின மதுனா தத்ர என்று ஆரம்பித்து ஒரு அழகான ஸ்லோகம். பரியாசம் யாதகா, பார்த்தாலும் மாறுபாடு அடைஞ்சு போச்சே. அதெல்லாம் எங்க இடத்துல மணல் இருந்ததோ அந்த இடத்துல நதி ஓடின்றிருக்கு, எந்த இடத்துல நதி ஓடின்றிருந்தோ அந்த இடத்துல மணலா இருக்கு, எந்த இடத்துல மரம் இருந்ததோ அப்போ மரம் இல்லாமல் இருக்கிறது. இப்படி பல விதமான மாறுபாட்டை அடைந்து விட்டதே. ஆனால் தண்டகாரண்யம் என்று எதை கொண்டு நான் விசுவசிக்கிறேன் என்றால், மலைகள் இருக்கின்றவனையே அந்த இடத்திலே மலைகள் இருக்கிறான். மலைகள் இல்லாமல் போகல, மலைகள் மாறுபாட்டை அடைவதில்லை. ஒரு இடத்திலிருந்த மலை வேறொரு இடத்திற்கு போவது என்பது கிடையாது. இமாலய பருவதம் அமெரிக்காவுக்கு வந்ததா சரித்திரம் கிடையாது. உண்டா? அதே போலத்தான் மலையை கொண்டு நல்ல மீது புத்திம் திருடயத்தி என்கிறார். தண்டகாரண்யம் என்று எதை கொண்டு நம்புகிறேன் என்றால் மலையை கொண்டு நம்புகிறேன் என்றார். ஆனால் இவ்விடத்திலே நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன? மாறுபாட்டை அடைகிறது என்பதை பார்க்கிறோம். காலமானது இப்படிப்பட்ட ஸ்தலங்களை மாறுபாடு அடையும்படியாக செய்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுதான் அதனுடைய பிரவிற்த்தி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். காலத்தினுடைய பிரவிற்த்தி என்ன, காலம் செய்யக்கூடிய கோலம் என்ன, இதுதான் என்று காட்டுகிறார். அதற்கு மேலே இவைகள் எப்படிப்பட்டது என்றால், இதெல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே இது நடக்கக்கூடிய எம்பெருமானுடைய வடிவாக இருக்கும். எம்பெருமான் இவைகளையெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். சேதனாச்சேதன விசிஷ்டன் என்று எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். சேதனத்தையும் அச்சேதனத்தையும் தனக்கு திருமேனியாக கொண்டிருக்கிறான். அவைகளுக்குள்ளே அவன் இருக்கிறான். இருக்கக்கூடிய காலத்துல அவன் இருக்கக்கூடிய காலத்துல உள்ளே இருப்பது எதற்காக என்று கேட்டால், அதை தரிக்க வேண்டும், அதை நியமிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளுக்குள்ளே இருக்கிறான். ஆகையினாலே இந்த ரெண்டையும் அவன் பண்ணுகிறான். ஆத்மான்னு சொன்னா ஆத்மாவானது தேகத்துக்குள்ளே இருக்கு. ஆத்மா என்ன பண்றது? தேகத்தை தரிக்கிறது. அதுக்கு மேலே உள்ளே இருந்து அதை நியமிக்கிறது, இந்த காரியத்தை செய் என்று நியமிக்கிறது. எம்பெருமான் எப்பொழுது ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறானோ, அந்தராத்மாவாக இருக்கிறானோ, அப்பொழுது அந்த எம்பெருமான் ரெண்டையும் தரிக்க செய்ய வேணும். உள்ளே இருந்து தரிக்கிறான், தாங்குகிறான். அவன் இல்லாமல் போனால் பதார்த்தங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும். ஆகையினாலே பதார்த்தத்தை தரிக்கிறான். அதே போல அதை நியமிக்கிறான், உள்ளே இருந்து நியமிக்கிறான். மட்டுமல்ல, அவனுக்கு அனன்யார்க்க சேஷமாகவும் இருக்க வேண்டும். சரீரத்துக்கு லட்சணம் என்னென்ன? சரீரத்துக்கு லட்சணம் அவனாலே நியமிக்கப்படுவதாய், அவனாலே தரிக்கப்படுவதாய், அவனுக்கே சேஷப்பட்டதாக இருப்பதுதான் சரீரம். சரீரத்திற்கே அல்லது தேகத்துக்கே லட்சணம் சொல்லி இருக்கிறார். பெருமானுக்கு எப்பொழுது ஜீவாத்மா சரீரமாக ஆகிறதோ, எப்பொழுது அசித்தத்துவமானது அவனுக்கு சரீரமாக ஆகிறதோ, அப்பொழுது அவனாலே தரிக்கப்படுவதாகவும் அவனாலே நியமிக்கப்படுவதாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, இந்த சரீரம்னு நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய சரீரம் நமக்கேயாக இருக்கிறது. நமக்கே இருக்கிறது, மற்றொருவருக்கு இந்த சரீரம் ஆகவே ஆகாது. ஒரு காலத்தில் அனன்யார்க சேஷமாக இருக்கக்கூடியது. அனன்யார்க சேஷத்துவம் என்பது ஜீவாத்மாவுக்கு உண்டு, அச்சேதனத்திற்கும் உண்டு, எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருத்தல். அதாவது சேஷப்பட்டிருத்தல் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அத்தலைக்கு அதிசயத்தை விளைவிக்கை என்று தெரிவிப்பார்கள். அந்த எம்பெருமானுக்கு மேலும் மேலும் பெருமையை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் என்ன பண்றது, நக்காகவே இருந்து நமக்கு எப்பொழுதும் பெருமையை விளைவிக்கிறது. எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அந்த வஸ்துவானது நமக்கு என்ன பண்றது, சேஷப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு பெருமையை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால்தான் அதற்கு சேஷத்துவம் உண்டு. இந்த லோகத்தில் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். திருஷ்டாந்தம் சொல்கிறேன், நமக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு வைத்துக்கொள்ளும், அது நமக்கு சேஷப்பட்டது. சேஷப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வஸ்துவினாலே நமக்கு பெருமை ஏற்படுகிறது. என்ன பெருமை ஏற்படுகிறது, சில பேர் வந்து பார்க்கிறார் இந்த பங்களா யாரோடது அப்படின்னு கேட்கிறார், யாருடையதுன்னு சொல்றார், ராமனுடையது கிருஷ்ணனுடையதுன்னு சொல்றார். ஓ, அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு அவர் பெரிய எஜமானரா என்று அதனாலே அவருக்கு பெருமை கௌரவம் ஏற்படுகிறது. அதே போல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு பெருமையை ஊட்டுகிறது. அவனுக்கு சேஷப்பட்டிருந்தார், சேஷப்படாமல் இருக்குமே ஆனால் அவனுக்கு பெருமை விளைவிப்பதே கிடையாது. கிரகத்திலே புத்திரர்கள் இருக்கிறா, பாரியை இருக்கா, அவள் நேரம் இந்த பர்த்தாவுக்கு பிதாவுக்கு சேஷப்பட்டிருக்கிறார்கள். சேஷப்பட்டிருக்கிறாள்னு என்ன அர்த்தம், அடிமைப்பட்டிருத்தல் அர்த்தம் இல்லை, அவர்களாலே இவனுக்கு பெருமை ஏற்பட்டால் சேஷப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம். பெருமை ஏற்படாமல் சிறுமை ஏற்படுமே ஆனால் அவர்கள் சேஷப்பட்டவர்கள் அல்லர். சேஷப்பட்டவள் என்ன பண்ணும், தகப்பனாருக்கு பெருமையை விளைவிக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். பத்னியானவள் பர்த்தாவுக்கு பெருமை ஏற்படும்படியா, உலகத்தார் கொண்டாடும்படியா, ஓ அவருடைய பாரியையா, அவர் பரம பாக்யசாலி, இப்படிப்பட்டவளாலே அவருக்கு பெருமை ஏற்பட்டது என்று அவர் கொண்டாட வேண்டும். ஆக இவளாலே அவருக்கு பெருமை ஏற்பட வேண்டும், அப்பொழுதுதான் இவள் சேஷப்பட்டவள். அதே போல புத்திரனாலே பெருமை ஏற்பட வேண்டும், வஸ்துக்களாலே ஐஸ்வர்யத்தாலே பெருமை ஏற்பட வேண்டும், அப்பொழுதுதான் இது சேஷப்பட்டது என்று சொல்ல முடியுமே ஒழிய அல்லாத காலத்திலே இது சேஷப்பட்டது என்று சொல்லவே முடியாது. ஒரு காலத்திலே பிராட்டியை எடுத்துக்கொள்வோம், பிராட்டியினாலே எம்பெருமானுக்கு பெருமை ஏற்படுகிறது. எஸ் எஸ்ஆ ஜனகாத்மஜா அப்பிரமேயம் சத்தேஜா, மாரிச்சன் சொல்லக்கூடிய வார்த்தை, ராவணா நீ சீதையை அபகரிக்கணும்னு நினைக்கிறேயே, இது தவறு, மிகவும் தவறு. ராமனை பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லை, ராமன் ஏற்கனவே பிரம்மச்சாரியாக இருந்தான். இந்த காலத்திலே விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக வந்தான், நான் அவனை சாதாரணமான ஒரு பாலன் தானே என்று நினைத்து அவ்விடத்திலே போய் விஸ்வாமித்திர யாகரத்தை அழிப்பதற்காக போனேன். அப்போது அவன் என்னை அடித்தான், பாணமானது என்னை கொண்டு போய் சமுத்திரத்திலே முக்கி முக்கி எடுத்தது. பாடு ஓடி வந்தேன், பயந்து போய் இவ்விடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவன் பிரம்மச்சாரி அல்ல, கிரகஸ்தனாகவும் இருக்கிறான். பிராட்டியை தனக்கென்ன படைத்திருக்கிறான், நன்யார்க்க சேஷபூத்தையாக இருக்கக்கூடிய பிராட்டியை பெற்றிருக்கிறபடினாலே அவனுடைய பெருமை அளவிடற்பானதன்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடைய எஸ்எஸா ஜனகாத்மஜா அப்பிரமேயம் ஹி தத்தேஜா, அவனுடைய தேஜஸ்தானது அளவிட முடியாது. ஏன், பிராட்டியை தனக்கென்ன படைத்தவர், அதனால் பிராட்டியினாலே அவனுக்கு பெருமையை மாறிச்சன்னு சொல்கிறான். விடத்திலே பிரதான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதி என்கிறோம், ஆ சேஷப்பட்ட பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு பெருமையை ஊட்டுகிறாள். இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டும் இருக்கின்றன, அதை சொல்கிறார் விடத்தில். அற்புதமான விஷயம், விடத்திலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். கேட்டு இருக்கார்,
கேக்குது சுவாமி.
அனன்யார்க சேஷம், அவனுக்கே சேஷப்பட்டிருக்கக்கூடியது இந்த பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி தத்துவமானது புருஷ தத்துவமானது, அதே போல கால தத்துவம் ஆனது. அது பல வகைப்பட்டிருக்கிறது, ஏக விதமாக இல்லை, பல வகைப்பட்டிருக்கிறது. புருஷ, பிரகிருதி, காலம் என்று சொல்லக்கூடியவைகள் பல வகைப்பட்டிருக்கின்றன. விசித்திரமாக இருக்கிறது, பார்க்க பார்க்க அபூர்வமாக இருக்கக்கூடியதுதான் விசித்திரம் என்று அர்த்தம்.
அனந்தமான
எல்லையற்றதாக இருக்கக்கூடியது. பல போக்கிய பதார்த்தங்களாக பார்க்கப்படுகிறது, இந்த லோகத்துல பல போக்கிய பதார்த்தங்கள், போக்கிய பதார்த்தங்கள் பார்க்கப்படுகின்றன. அவைகளையும் எம்பெருமான் தனக்கு என்ன படைத்த அவனுடைய சங்கல்பத்தை அனுசரித்து அவைகள் காண
கிடைக்கின்றன.
போக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய போக்திர வர்க்கங்கள், போக்திர வர்க்கங்கள்னா போக்தா என்ஜாயர்னு அர்த்தம், அனுபவிக்கக்கூடிய அநேகம் பேர்கள், அவர்கள் எல்லாரும் பார்க்கப்படுகிறாள் இந்த லோகத்தில். தேவர்கள் என்றும் மனுஷர்கள் தேவோகம் மனுஷ்யோகம் என்று சரீரத்தை இட்டு அவர்கள் தங்களை நிரூபித்துக் கொள்கிறார்கள். இல்ல ஜீவாத்மாவுக்கு தேவத்துவம் கிடையாது, மனுஷத்துவம் கிடையாது, தெய்வம் கிடையாது. ஆனால் சரீரத்தை கொண்டு அவர்கள் தங்களை தாங்கள் மனுஷன் என்றும் தேவன் என்றும் நினைக்கிறார்கள், அசுரர்கள் ராட்சசர்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட போக்திரு வர்க்கங்கள் பலவகைப்பட்டிருக்கிறார்கள் லோகத்திலே. அதுக்கு மேல போகத்துக்கு வேண்டிய கருவிகள் அநேகம் கருவிகளாக பார்க்க, கருவிகள் எல்லாம் இந்திரியங்கள் முதலியவைகளைத்தான் கருவிகள் என்று தெரிவிக்கிறார். போகஸ்தானங்கள் அநேக இடங்கள் பார்க்கப்படுகின்றன. வர்க்கம் முதலிய இடங்களும், பூலோகம் முதலிய இடம், அதே போல நரகம் முதலிய இடம் எல்லாமே போகஸ்தானங்களாக இருக்கின்றன. இதையே வடிவாக உடையது நிகில ஜெகதி, எல்லா லோகங்களையும் தாக்குகிறான் நிகில ஜெக. இப்படிப்பட்ட இவைகளோடு கூடினதான் நிகில ஜெகத், எல்லா உலகங்களும். நிகில ஜெகத் உதய, உதயா என்றால் தோற்றுவிக்கிறான், சங்கல்பத்தினாலே இவைகளை உண்டாக்குகிறான். விபவ, விபவா என்றால் இது இருக்கும்படியாக செய்கிறான், தரித்திருக்கும்படியாக செய்கிறான். லயா இதை அழிக்கிறான், இதை தனக்கு விளையாட்டாக கொண்டுலையாக உடையவனே என்று அழைக்கிறார். இவ்விடத்துல ரோகத்தை உண்டாக்குகிறான், ரோகத்தை இருக்கும்படியாக செய்கிறான், இதை அழிக்கிறான். இந்த மூன்றையும் தனக்கு விளையாட்டாக உடையவன். ஒரு சூக்ஷமான விஷயம், நிகில ஜெகதுதய விபவ லய லீலா, நிகில ஜெகத்து, நிகில ஜெகத்து எல்லா லோகங்களையும் பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான். பிரம்மா சிருஷ்டிக்கலையா, ருத்ரன் அழிப்பதில்லையா என்று நாம் கேட்கிறோம். சாதாரணமாக பிரம்மா உண்டாக்குகிறார், ருத்ரன் அழிக்கிறான் என்றுதான் நாம் சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாந்தத்தை நன்றாக வாசித்தவர்கள், அலசி அறிந்தவர்கள் ஒரு காலத்திலையும் இதை சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், பிரம்மா சிருஷ்டிக்கிறானே, சிருஷ்டிக்கும் பொழுது அவன் சிருஷ்டிப்பதில்லை, அவனுக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இருந்து அவனை பிரேரிக்க அவன் தூண்ட, அதனாலே இவன் பிரம்மா சிருஷ்டிக்கிறான். அதே போல ருத்ரன் ருத்ரனுக்குள்ளே இருந்து ருத்ரனை கொண்டு உலகழிக்கிறான். அற்புதமான வேதாந்த வாக்கியம், எஸ்ய பிரம்ம சக்ஷத்ரஞ்சா உபே பவத ஓதனஹாம் மிருத்யு எஸ்யோபசேஜனம் கைத்வா வேத எத்ர சஹா என்பது அழகான வேதாந்த வாக்கியம். எஸ்ய பிரம்ம சக்ஷத்ரஞ்சா, லயத்தை பற்றி அது அழிவை பற்றி சொல்கிறது. எழும் காலத்திலே எஸ்ய பிரம்ம ச, எஸ்யா இந்த பிரம்மத்திற்கு, எந்த எம்பெருமானுக்கு, பிரம்மச்சத்ரஞ்சா பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் உபே பவத ஓதனா, இரண்டு பேரும் அன்னமாக ஆகிறார்கள், பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் அன்னமாக ஆகிறார்கள், குரலை விழுங்கி விடுகிறான் எம்பெருமான் என்று அர்த்தம். ஆனால் இதை கேட்டவா மற்ற ரெண்டு பேர் சொன்னா உடனே ஆ எங்களை விழுங்க மாட்டேன்ல, அதற்கு அர்த்தம் சொன்னார் உடனே மற்ற ரெண்டு பேர் முக்கியமானவாள், முக்கியமானவாளே விழுங்கப்பட்டா அவளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் தாக்கிறான், அழிக்கிறான். உபே பவத ஓதனஹாம், உடனே அடுத்தபடியாக கேள்வி வந்தது, ருத்ரன் அல்லவா சம்ஹார கர்த்தா, சம்ஹார கடவுள் என்று பெயர் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதோ அவன் அல்லவா அழிக்கக்கூடியவன், அவன் அழிக்கும் பொழுது இவன் அழிக்கிறான்னு எப்படி வேதாந்தம் சொல்லுதுன்னா, வேதாந்தமே மேலே சொல்றது மிருத்யு எஸ்ய உபசேச்சனம். அந்த இடத்துல மிருத்யு என்றால் ருத்ரன் பரமசிவன் அர்த்தம், ருத்ரன் உபசேச்சனமாக ஆகிறான். உபசேச்சனம் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அத்தியமானத்தை சதி அதன சாதனத்தும் உபசேச்சனத்தும் எம்பெருமானார். சாப்பிடக்கூடிய காலத்தில் எது சாப்பிடுவதற்கு உதவி செய்கிறதோ, பிற்பாடு எது உண்ணப்படுகிறதோ அதுதான் உபசேச்சனம்னு பேர். நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் ஊறுகாய், ஊறுகாயை கொண்டு தத்யோதனத்தை நாம் புஜிக்கிறோம், ஊறுகாயின் துணை கொண்டு புஜிக்கிறோம், கடைசியை ஊறுகாயை எடுத்து சாப்பிட்றோம். அதே போலத்தான் ருத்ரனை ஊர்காயினுடைய ஸ்தானத்திலே வைத்துக் கொண்டு எம்பெருமான் அழிக்கிறான், பிற்பாடு அவனையும் விழுங்கி விடுகிறான். உபயபவத ஓஜனா மிருத்யு எஸ்ய உபசேச்சனம், ஆகையினாலே எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுகிறார். நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் நளிருடைய மயவர் தலைவரும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்படம் எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறான். அவ்வளவையும் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன் என்ற எல்லாரையும் விழுங்கி விடுகிறான் எம்பெருமான். இவர்களை கொண்டு இவனை கொண்டு அழிக்கும்படியா செய்து கடைசியிலே இவனையும் அழித்து விடுகிறான். ஆக பிரேரிதா யார் என்றால் அவன்தான், எம்பெருமான் தான் பிரேரணம் பண்ணுகிறான், உள்ளே இருந்து அவன்தான் சிருஷ்டிக்கிறான், அவன்தான் அழிக்கிறான். அப்பொழுதோ பிரம்மா முதலியவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்காதான்னு அடுத்த கேள்வி ஏற்பட்டது. ஒருத்தன் தூண்ட ஒரு காரியம் செய்வது என்று சொன்னார். அப்பொழுது கஷ்டமா இருக்காது அவளுக்கு, அது சுகமா இருக்குமா, துக்கமானா இருக்கும். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் சாத்மவசம் சுகம், வித்யா சமாசேனா லட்சணம் சுகதுக்கையோன்னு ஒரு கவி எழுதினான். சுகத்துக்கு லட்சணம் என்ன? லட்சணம்னா டெஃபினிஷன், என்ன லட்சணம்? சுகம்னா எது, துக்கம்னா எது? துர்க்கமா சொல்றேன் கேட்டுங்க. அத்தனை பேருக்கு அடிமைப்பட்டு அவ சொன்னபடி கேட்டு நடக்கிறதுன்றது துக்கம். தன் இஷ்ட பிரகாரம் நடக்கிறது இருக்கே அதுதான் சுகம். சர்வம் பரவசம் துக்கம், மற்ற பேர்களுக்கு வசப்பட்டிருப்பது துக்கம். சர்வம் ஹி ஆத்மவசம் சுகம், தன் இஷ்ட பிரகாரம் நடப்பதற்கே அதுதான் சுகம். வித்யா சமாசேன, சுருக்கமாக தெரிஞ்சுக்கோ, லட்சணம் சுகதுக்கையோ என்று தெரிவித்தார். அப்போ பரவசப்பட்டு, அதாவது எம்பெருமானுக்கு வசப்பட்டு அவன் தூண்ட செய்கிறான்னா அவனுக்கு துக்கமா இருக்காதா, ருத்ரனுக்கு துக்கமா இருக்காதா என்று கேட்டார். கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, வள்ளார் ரொம்ப காலம் தபஸ் பண்ணி இந்த காரியம் எனக்கு வேணும் என்று கேட்க, நீ தூண்ட நான் செய்யும்படியான ஒரு பதவி வேண்டும் என்று கேட்க, அதனாலே அந்த பதவியை பெற்றிருக்கிறார்கள். அதை தங்களுடைய தபப்பலமாக பெற்றிருக்கிறபடினாலே, தாங்கள் பெற்ற பெரிய பலம் என்று நினைத்து இவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறபடினாலே இவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். இது விட்டாந்தம் என்ன? நாம் தான் விட்டாந்தம். நம்ம என்ன பண்றோம்? ஒருத்த இடத்துல போய், ஒரு பெரிய ஆபீஸ்ல போய் நம்ம வேலை கேட்கிறோம், வேலை வாங்கிக்கிறோம். மேனேஜரா இருக்கும், மேனேஜர் சில பேர் மேனேஜரா இருக்கா, இல்ல பெரிய டைரக்டரா இருக்கா, அது மாதிரி பெரிய பதவி தான் இருந்தாலும் கூட, அதற்கு மேல ஒருத்தர் எம்டின்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் சொல்ற எல்லாம் கேட்கிறார், அவருக்கு சலாம் போடுறான், அவருக்கு சல்யூட் அடிக்கிறான், அவர் சொன்னபடியெல்லாம் கேட்க துக்கமா இருக்கும்னு கேட்டார். கிடையவே கிடையாது. சோகத்திலேயே நமப்பட்டு அதற்காக வாசித்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் ஒன்றை உபேட்சித்து நாம் போயிருக்கிறபடினாலே நமக்கு அது துக்கமாக தோன்றுவதே கிடையாது, அதுவே சுகமாக தோன்றுகிறது, ஆனந்தமாக தோன்றுகிறது. நம்ம டைரக்டர்னு சொல்லிக் கொள்கிறோம், மேனேஜர்னு சொல்லிக் கொள்கிறோம், அதிலே நமக்கு பெருமை ஏற்படுவதை பார்க்கிறோம். அதே போல தான் இவர்களும். ஆனால் உண்மையிலேயே நியமிக்கிறவன் யார் என்றால் எம்பெருமான் தான். அதைத்தான் இவ்விடத்துல சொல்றார், சங்கல்பானுவிதாய் நொரூபி பிரவர்த்தி உடையவன் உடல் எல்லாரும். அப்படிப்பட்ட இந்த லோகம், அந்த லோகத்தை எல்லாவற்றையும் அவன்தான் சிருஷ்டிக்கு நிக்கில ஜெகதுதய. அடுத்தபடியா மற்றொன்றும் தெரிவிக்கிறார், நிக்கிலா என்கிற சப்தம் முக்கியமான சப்தம் இவ்விடத்துல. பிரம்மான்னு உத்தரக்கான், ஒரு அண்டத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் அவன் சிருஷ்டிக்கிறான். ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா. இந்த அண்டங்கள் எத்தனை தெரியுமா? கோடிக்கணக்கான அண்டங்கள். அண்டானாம் சஹஸ்ராணி கோடி கோடி அயுதானிச்சா என்று தெரிவிக்கிறார். கோடிக்கணக்கிலேயும் பல லட்சக்கணக்கிலேயும் பல லட்சக்கோடி கணக்கிலே அண்டங்கள் ஆவரண ஜலத்திலே மிதந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் 7-14 லோகங்கள் பார்க்கப்படுகின்றன. தேவத்திரியம் மனுஷ்ய ஸ்தாவரத்துவ பேதேன பல பல பதார்த்தங்கள் பார்க்கப்படுகின்றன அந்தந்த அண்டத்துக்குள்ளேலாம். வெட்டி சிருஷ்டின்னு பேர், சமஷ்டி சிருஷ்டியை பெருமான் பண்ணுகிறார், வெட்டி சிருஷ்டியை பிரம்மா பண்ணுகிறார். ஒரு அண்டத்திலே சிருஷ்டிக்கப்படக்கூடிய பதார்த்தம் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவில்தான் பண்ணப்படுறது. அந்த பிரம்மா எல்லா மற்ற அண்டங்களிலே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிப்பதற்கு அவனுக்கு யோகியதை கிடையாது. அதே போல ருத்ரன் அவனுக்கு அந்த அண்டத்தில் இருக்கக்கூடியதை அழிப்பதற்குத்தான் யோகியதை உண்டே ஒழி மற்றொரு அண்டத்திலே கிடையாது. ஆகையினாலே இதெல்லாம் இவர்கள் சிருஷ்டிக்கும் காலத்திலே ஒரு அளவு பட்டதாக இருக்கும் இவருடைய சிருஷ்டி. ஆனால் எம்பெருமான் இத்தனையும் சிருஷ்டிப்பதிருக்கிறதே, அவன் நிகில ஜெகதுதய விபவ லயலீலனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் எல்லா ஆண்டங்களையும் அவன் தான் சிருஷ்டிக்கிறான். எல்லா ஆண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும் அவன் தான் நிர்வகிக்கிறான். இந்த பிரம்மாவுக்கு அந்தரியாமையாயிருந்து அவனை நியமித்து அவனை கொண்டு சிருஷ்டியை பண்ணுகிறான், ருத்ரனை கொண்டு அழிக்கிறான். ஆக மூன்றையும் செய்வன் வந்தான். அதாவது முதல்ல உண்டாக்குதல், பாடு காத்தல், அழித்தல், மூன்றையும் இவன் தான் செய்கிறான். அதைத்தான் நிக்கில ஜெகதுதய விபவ லயலீலா என்கிறார். இவ்விடத்திலே எல்லாவற்றையும் உற்பத்தி என்ன, ஸ்திதி என்ன, சம்சாரம் என்ன, இவைகளையெல்லாம் விளையாட்டாக செய்யக்கூடியவனே என்று இவ்விடத்திலே அழைக்கிறார். என்ன அர்த்தம்? பலவிதமாக இருக்கை, நானா விதமாக இருக்கை, ஏழு எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அவனால சிருஷ்டிக்கப்படுகிறது, ஸ்திதி இருக்கும்படியாக பண்ணப்படுகிறது, அழிக்கப்படுகிறது.
தேவாதி சரீரங்களிலே புத்தியாலே சந்திரராய் எங்களுக்கு போக்தாக்களாக
கேள் சொன்னார். போக்திர வர்க்கம் சொன்னாரே அதை விவரிக்கிறார். கேளையே தெரிவித்தேன், மறுபடியும் அதை சொல்லிறேன். போக்திர வர்க்கம் அனுபவிக்கக்கூடியவர்களுடைய தொகை வர்க்கம். இந்த வர்க்கம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், எல்லாரும் தேவன் என்கிறான், மனுஷன் என்கிறான், இப்படி பல வகைப்பட்டவர்களாக இருந்து அனுபவத்தை செய்கிறார்கள். வளர் என்ன நினைக்கிறார், அகம் புத்தி நான் தேவோகம் மனுஷோகம் என்று சொல்லிக் கொள்கிறார். யாருன்னு கேட்டா என்ன சொல்றோம், நான் மனுஷன்றான். அதே போல தேவலோகத்துல போய் ஒருத்தனை கேட்டா தேவோகம் என்று தெரிவிப்பன். தேவனாய்வன் மனுஷனா உண்மையிலேயே ஆத்மஜானம் இருந்து பேசுகிறார்களான்னு கிடையாது. சரீரத்தை கொண்டு தாங்களை தேவர்களாகவும் சரீரத்தை கொண்டு மனுஷனாகவும் நினைக்கிறான். இந்த சரீரத்திலே அகம்புத்தி பண்ணுகிறான்
இவன்.
என்ன பண்றா, சப்தம் முதலிய விஷயங்களுக்கு போக்தா அனுபவிக்கிறவராக ஆகிறார்கள். அதைத்தான் போக்திர வர்க்கம் என்கிறார். இவர்கள் அநேகப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதே போல விசித்திரமாக இருக்கிறார்கள், எண்ணிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிடுவோமே, அது சிற்றுத்வம். அவன் சிருஷ்டிக்கக்கூடியது சுதந்திரமாக அவன் சிருஷ்டிக்கவே முடியாது. ஒரு காலத்தில் அவன் எம்பெருமானுக்கு அதீனப்பட்டே சிருஷ்டிக்கிறான். எல்லா காலத்திலே பெருமானவனை சிருஷ்டி என்று தெரிவிக்கிறான். நீ யோனிகளை படை என்று நிதனான் முகனை படைத்தவன் அழ்வார். நீயும் பல யோனிகளை படைப்பாய் என்று எம்பெருமான் நியமிக்க தன் நியமனானுகூடமாக அவன் சிருஷ்டிக்கிறான். சுதந்திரமாக அவனாலே சிருஷ்டிக்கவே முடியாது. வேதத்தை கொடுத்தான், வேத சாஸ்திரத்தை கொடுத்து இதை கொண்டு சிருஷ்டியை பண்ணுவாய். தோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் தோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை சம்பதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முற்றுர்வை சரணமகம் பிரபத்யே. வேத புருஷனுடைய சரணாகத்தின்னு தெரிவித்திருக்கிறேன் அடிக்கடி. அதே பிரம்மாவை சிருஷ்டித்தான், பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தான். வேதத்தை சொல்லிக் கொடுத்து இதை கொண்டு நீ பிரம்ம சிருஷ்டியை பண்ணுவாய், வேதத்தை பார்த்து வேதத்திலிருந்து நீ சிருஷ்டியை பண்ணுவாய், வேதத்தை துணையாக கொண்டு சிருஷ்டி பண்ணுவாய் என்று தெரிவித்தான். அப்பொழுது ஒரு ராத்திரி வருகிறது அவனை. ராத்திரி வேளையிலே அவன் சயனித்திருக்கும் காலத்திலே, பிரம்மா உறங்கும் காலத்திலே, நான்கு வேதங்களும் நான்கு குழந்தைகளுடைய வடிவை எடுத்துக்கொண்டு வெளியிலே வந்து விளையாட, மது கேட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் கவர்ந்து செல்ல, அப்பொழுது எழுந்திருந்து பார்க்கிறான். வேதம் காணாமல் போனவாறே எப்படி சிருஷ்டிப்பேன் நான், வேதாமே பரமம் சற்று வேதாமே பரமம் தனம், தன்னிழந்தேன் தனமிழந்தேன் அழுகிறான். அழுது எம்பெருமானிடத்திலே போனவாறே எம்பெருமான் அவடத்திலே அவதரித்து மதுசூதனாக ஆகி மதுவை கொள்கிறான். மதுவை கொன்று வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி பாபத்விமோச்சன மகிஷ்டபல பிரதானை கொன்ய பிரஜா பசுபதி பரிபாதி சத்ய பாதோதகேன சசிவ சுசிரோத்ருதேனா என்று ஸ்ரீ அளவந்தார் கேள்வியாக கேட்கிறார். வேதத்தை அவன் இழந்த காலத்தில் யார் கொண்டு வந்து கொடுத்தான்? ஆக எம்பெருமானுடைய நியமனத்துக்கு சேரத்தான் அவனாலே சிருஷ்டி பண்ண முடியுமே ஒழிய சுதந்திரமாக அவனாலே சிருஷ்டி பண்ண முடியாது என்று இந்த சரித்திரங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஈஸ்வரனுக்கு உபகரணம், உபகரணம்னா கருவியாக இருக்கிறான். கருவிக்கு சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை உண்டோ? எங்கேயாவது பானைக்கு சோறை பண்ணக்கூடிய சக்தி உண்டோ? கரண்டி இருக்கிறதே, கரண்டிக்கு ஒரு காரியம் செய்யக்கூடிய சக்தி, தனிப்பட்ட சக்தி உண்டோ? பானை அடுப்பில் வைக்கிறோம், அரிசியை போடுகிறோம், கரண்டியை கொண்டு கடறுகிறோம். கரண்டி சோறு பண்ணிட்டு பானை சோறு பண்ணித்துன்னு சொல்ல முடியுமோ? அதே போலத்தான் இவர்களும். ஆ, எம்பெருமான் தூண்ட, எம்பெருமான் உண்டே இருந்து நியமிக்க தனேமனான கூடமாக சிருஷ்டியை பண்ணுகிறார்கள். ஆக உண்மையிலேயே எம்பெருமான் தான்
செய்கிறான்.
கிழே விரித்தனதை, இதைத்தான் விரித்தன் கிழே. ஆனா எம்பெருமான் வந்து நியமிக்க பெருமான் பண்றான்னா இவாளை கொண்டு பண்றான்னா துக்கரூபமா இருக்காதோ அப்படின்னு கேட்டார். கிடையாது, துக்கரூபமா இருக்காது. தபஸ் அநேக காலம் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி பிரம்மாவானவன் அந்த பட்டத்தை பெற்றான். அந்த பிரம்மாவாக இருக்கும் பெரிய பெருமையை பெற்றான். ஆகையினாலே தபப்பலமாக வந்ததாகையினாலே அவனுக்கு சுகரூபமாக இருக்குமே ஒழிய துக்கமாக இருக்காது.
உடையவனாக
எம்பெருமானுக்கு இது விளையாட்டா இருப்பதற்கு காரணம் என்னென்ன? உனக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு. நித்தியபூதியினுடைய சம்பந்தத்தாலே யோகத்தாலே அவனுக்கு நிறைவு பூர்ணமாக இருக்கிறான் என்பெருமான். அதனால இப்ப பண்ணக்கூடியதெல்லாம் என்ன? விளையாட்டு, விளையாட்டாக இருக்கும் இவனுக்கு. கேள ஜெகதுதய விபவ லயலீலா, ஒரு விபவம் ஐஸ்வர்யமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஓம்னால் ஐஸ்வர்யம், ஒரு விளையாட்டே உனக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அவனுக்கு எப்படி எதனால இது விளையாட்டாக இருக்கிறது என்று கேட்டால் சிட்டிக்கிறது, இதே போல இதை நிலைநிறுத்துகிறது, இது அழிப்பது செய்வது அவனுக்கு கஷ்டமாக இருக்காது. அண்ணா கஷ்டம் இல்லை, விளையாட்டாக இருக்கிறது. ஏற்கனவே பரிபூர்ணனாக இருக்கிறவனாகினாலே இது அவனுக்கு விளையாட்டாக இருக்கிறதே ஒழி இது ஒரு காலத்திலேயும் அவனுக்கு வேறு விதத்திலே குறைவை ஏற்படுத்துவதில்லை, சமத்தை ஏற்படுத்துவதே கிடையாது. நிறையருக்கு ஒருத்தனுக்கு என்ன போஜனங்கள் எல்லாம் பண்ணியாச்சு, போஜனங்கள் எல்லாம் பண்ணின விற்பாடு என்ன பண்ணுறான், சில பதார்த்தங்களே சில பதார்த்தங்களே இப்படி உருட்டுறது, பிளட் எல்லாம் இப்படி உருட்டி விடுறது, சண்டை உருட்டி விளையாடுறது, ஒரு விளையாட்டாக இருக்கிறது. அதே போலத்தான் இதுவும் அவனுக்கு.
நாராயணாயிற்று
சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டார். நாராயண சப்தார்த்தம் முக்கியமான விஷயம், படத்துல சொல்லக்கூடிய இந்த பதம் இருக்கிறது, இந்த வாக்கியம் மிகவும் முக்கியமானது. இக்கில ஜெகதுதய விபவ லய லீலா என்று தெரிவிக்கிறாரு. நாளை சொல்லப்பட்டதென, இதுவரை சொல்லப்பட்டது என்ன என்பதை சேரப்படுத்தி தெரிவிக்கிறார். வயபூதி யோகத்தை சொன்னார்னு தெரிவித்தேன், அதான் நாராயண சப்தத்துக்கு உண்டான அர்த்தம். நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? வயபூதி யோகத்தை சொல்கிறார். முக்கியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன், இடத்துல குறிக்கொள்ள வேணும். ஸ்ரீமன் நாராயண சரணு சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, இது துவயம். இந்த துவயத்தை விவரிக்கக்கூடியதாக அமைந்தது நாலு பிரபந்தங்கள். உடைய சம்பிரதாயத்திலே நாலு கிரந்தங்கள் துவய விவரணமாக கொண்டிருக்கிறார். ஒன்று ஸ்ரீராமாயணம், மற்றொன்று திருவாய்மொழி, மற்றொன்று வித்யத்ரயம், மற்றொன்று ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரம். இந்த நாலு சாஸ்திரங்கள் மறுபடியும் தெரிவிக்கிறேன், ஸ்ரீராமாயணம், திருவாய்மொழி, வித்யத்ரயம், ஸ்ரீவச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடிய நாலு பிரபந்தங்களும் இந்த துவய மந்திரத்தை விவரிக்கக்கூடியதாக அமைந்தது என்று பூர்வர்கள் விதமாக வியாக்கியானம் பண்ணி காட்டி இருக்கிறார்கள். எப்படி விவரிக்கிறது என்று கேட்டால், அதில் ஒரு முக்கியமான விஷயம், திருவாய்மொழியும் அதே போல ஸ்ரீராமாயணமும் இந்த இரண்டும் இந்த துவயமந்திரத்தை எப்படி விவரித்ததுனா மாறி விவரித்தது. பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம்னு பார்க்கணும், அல்லது பூர்வ கண்டம் உத்தர கண்டம். சிவநாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்று சொல்லக்கூடியது பூர்வ வாக்கியம்னு சொல்லலாம், அல்லது பூர்வ கண்டம் என்று சொல்லலாம். ஷட்பதோயம் த்விகண்டஹா என்று பட்டர் தெரிவித்திருக்கிறார். ரெண்டு கண்டங்களாக பார்க்கப்படுகிறது. அதிலே பூர்வ கண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே, உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. இந்த ரெண்டையும் விவரிக்கும் காலத்தில் ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் மாறி விவரித்தது. அதாவது முதலிலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பதை விவரித்து பிற்பாடு ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்பதை விவரிக்கிறது திருவாய்மொழியும் ஸ்ரீராமாயணமும். அதே போல மற்ற இரண்டு பிரபந்தங்கள், ஒன்று கத்தியத்ரயத்திலே இந்த கிரத்யம், கல் கத்தியம் பெரிய கத்தியம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி கத்தியம், சரணாகதி கத்தியம் இந்த துவயமந்திரத்தை விவரிக்கிறது. அதே போல ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரமும் துவயமந்திரத்தை விவரிக்கிறது. எப்படி விவரிக்கிறதுனா இருந்தபடியே விவரிக்கிறது. பூர்வகண்டத்தை அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்பதை முதலிலே விவரித்து பிற்பாடு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பதை விவரிக்கிறது. இரண்டு பிரபந்தங்கள் மாறி விவரிக்கிறது, இரண்டு பிரபந்தங்கள் இருக்கிறபடியே விவரிக்கிறது என்பதாக பெரியோர்கள் காட்டி இருக்கிறார்கள். சத்தியமான வார்த்தை, அவ காட்டியிருக்குன்னா ஏற்றி சொல்லவில்லை, இருப்பதை அவர்கள் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். ஏன் அந்த பிரபந்தங்கள் அந்த இரண்டும் அப்படி சொல்லித்து, இந்த இரண்டு பிரபந்தங்களும் இப்படி சொல்லித்து, மாறி தெரிவித்தது திருவாய்மொழியும் ஸ்ரீராமாயணம், மாறாமல் இருந்தபடியே தெரிவிப்பது வித்யத்ரயமும், அதே போல வித்யத்ரயத்திலே சரணாகதி கத்தியமும், அதே போல ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரம். ஏன் இப்படி அமைந்தது, அதற்கு காரணம் காட்டுகிறார்கள் பெரியவர்கள். அது அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது இந்த பிரகரணத்தில். திருவாய்மொழியும் ஸ்ரீராமாயணம் அது உபதேசத்திற்காக வந்தது, நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக வந்த கிரந்தங்கள் தான் இந்த இரண்டு. திருவாய்மொழியிலே ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார், அனுபவ கர்ப்ப உபதேசம், உபதேச கர்ப்ப அனுபவம் என்று காட்டியிருக்கிறாள். சில திருவாய்மொழிகள் உபதேசத்தை உள்ளடக்கி அனுபவம் வெளிப்பட்டதாக இருக்கும். சில இடங்களிலே அனுபவம் ஏற்பட்டு உபதேசம் அனுபவம் உள்ளடங்கினதாகும், உபதேசம் வெளிப்படையாகவும் காணப்படும். ஒரு நாயகமாய் ஓட உறகுடன் ஆண்டவர் திருநாய் கவர்ந்த கால திருநாரடந்தால் காலம் பெற சிந்தி துய்மனோங்கிறார் அழ்வார். உபதேசம் இது உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல அழ்வாருக்கு அனுபவம் உண்டு, அனுபவம் இல்லாமலா இருக்கு? அனுபவித்தது. ஆனால் அனுபவம் உள்ளடங்கி இருக்கிறது. சக்தமாக பார்க்கப்படக்கூடியது, வெளிப்படையாக பார்க்கப்படக்கூடியது உபதேசம். அதனால எல்லா திருவாய்மொழியிலும் உபதேசம் உண்டு, அனுபவம் உண்டு. முக்கியமானது உபதேசத்தை பிரதானமாக கொண்டது திருவாய்மொழி. அதே போல உபதேசமாக இருக்கக்கூடியதுதான், கிரந்தமாக இருக்கக்கூடியதுதான் ஸ்ரீராமாயணம். இரண்டிலேயும் காலத்துல எப்படி இருக்கும்? சாதாரண உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல பலத்தை முதல்ல சொல்லணும். பலத்தை முதல்ல சொல்லி இந்த பலத்தை பெற வேண்டுமே ஆனால் நீ இதை அனுஷ்டானம் பண்ணி இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும். பெரிய ஆபீசரானும் ஆபீசரா போனா இது என்ன பலன் கிடைக்கும்? நல்ல பங்களா கிடைக்கும், கார் கிடைக்கும், ஆபீஸுக்கு எப்போ இஷ்டமோ போகலாம் வரலாம் என்றெல்லாம் பலவிதமாக அதனுடைய அனுகூலங்களை எல்லாம் சொல்லி போற பொலி அதை விவரித்த பிற்பாடு அவனுக்கு ஒருவனுக்கு அதில் ருச்சி ஏற்பட வேண்டும். ருச்சி ஏற்பட்ட பிற்பாடு இதை அடைய வேண்டுமேனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்பன். கேட்ட காலத்தில் இதெல்லாம் வாசிக்கணும், இதெல்லாம் படிக்கணும், இப்படி படித்தால் உனக்கு அது கிடைக்கும் என்று பிற்பாடு அவன் அனுஷ்டிக்க வேண்டிய அந்த அனுஷ்டானம் இந்த வழியை பிற்பாடு காட்டுகிறோம். ஆக முதலிலே என்ன சொல்ல வேண்டும் என்றால் பரமபதத்தை பற்றி போற பொறிய சொல்ல வேண்டும். மற்றொரு திருஷ்டாந்தமும் தெரிவிக்கிறேன். ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான் சொர்க்கத்தை அடையணுமா ஜோதிஷ்டோமன்ற யாகத்தை பண்ணுன்னு சொல்றது. இந்த சொர்க்கத்தை பற்றி முதல்ல விசேஷமாக சொல்லும் சாஸ்திரம். பிற்பாடு உனக்கு அதை ருச்சி ஏற்படும். இந்த சொர்க்கத்துல போனா ஆனந்தமா இருக்கலாம், நல்லா ரம்பா ஊர்வசி திலோத்தமை மேனகை இப்படிப்பட்ட அத்திர ஸ்திரீகளோட ஆனந்தமாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பொழுதை கழிக்கலாம், அங்கே வியாதியே கிடையாது, ஆனந்தமாக இருக்கலாம் என்று எல்லாம் அதை பற்றி போற பொறிய தெரிவித்தால் ஒருவனுக்கு அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். அதை அடைவதற்கு வழி என்ன என்று பிற்பாடு கேட்க ஜோதிஷ்டோம யாகத்தை செய்தால் நீ சொர்க்கத்தை அடையலாம் என்று தெரிவிக்கலாம். பிற்பாடு அவன் அனுஷ்டான வேளைன்னு ஒண்ணும், அந்த அனுஷ்டான வேளையில முதல் முதலிலே ஜோதிஷ்டோம யாகத்தை அனுஷ்டித்தால் தான் அங்கு போக முடியும். இந்த அனுஷ்டான காலம் என்றும் அனுஷ்டான காலத்திலே எப்படி இருக்கும் என்றால் அனுஷ்டான காலத்தில் அனுஷ்டானம் முன்னாகவும் பிற்பாடு பலத்தை போறப்பொரிய சொல்வதாகவும் இருக்கும். ஆகையினாலே அந்த கிரமத்தை வைத்துக் கொண்டு பார்ப்போமே ஆனால் இவ்விடத்திலே மோட்சத்தை பற்றி சொல்லணும். முதல்ல மோட்சத்தை அடையணும்னா வழி என்ன? எம்பெருமானை பற்று என்று சொல்ல வேண்டும். ஆழ்வார் என்ன சொல்கிறார் இவ்விடத்தில்? கைக்கரியத்தை முதல்ல சொல்றார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்றி வழிவிலா அடிமை செய்ய வேண்டுனாம் திரிவுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று பலத்தை பற்றி ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்பதை விவரித்தார். ஏன் உபதேச வேளை ஆகையினாலே உபதேச வேளையிலே முதல்ல உபாயத்தை பலத்தை சொல்லுவார், பிற்பாடு அனுஷ்டிக்க வேண்டிய உபாயத்தை சொல்லுவார்கள். பிற்பாடு அழிவார் சொல்றார், அடுத்தபடியாக சொல்றார், அகலையில்லை என் இறைமன் அலர்மேல் மங்க உரமாறுபா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நீரில் அவரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போரொன்னில்லாவுடையின் அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனே என்று எம்பெருமானை இதற்கு உபாயமாக பற்றினேன், மோட்சத்துக்கு உபாயமாக எம்பெருமானை உன்னை பற்றினேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆகையினாலே உபதேசமாக இருக்கக்கூடிய கிரந்தமாகையினாலே திருவாய்மொழியிலே முதல்ல பலத்தை பற்றி சொன்னார் ஒழிவில் காலத்தில், பிற்பாடு உபாயத்தை பற்றி சொல்லுகிறார். அதனாலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ பரம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய உபாயம். அந்த உபாயத்தை முதலிலே சொல்லாமல் பலத்தை முதலிலே சொன்னதற்கு அபிப்பிராயம் என்ன? பலத்திலே ருச்சி ஏற்பட்டு ஒருத்தன் அனுஷ்டிக்கட்டும், அனுஷ்டித்து அவன் பேற்றை பெற வேண்டும் என்கிற திருவுள்ளத்தாலே ஆழ்வார் தெரிவித்தார். அதே போலத்தான் ஸ்ரீராமாயணமும். ஆனால் அனுஷ்டான வேளையில வந்தால் உபாயம் முன்ன அனுஷ்டானம் முன்னாகவும் பிற்பாடு பலம் பின்னாகவும் பார்க்கப்படும். அதனாலே சரணாகதி கத்தியத்திலேயும் அதே போல ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலேயும் பூர்வார்த்தத்தை அதாவது பூர்வகண்டத்தை முதலிலே சொல்லி பிற்பாடு உத்தரகண்டத்தை விளக்குகிறார்கள். உடலோகாச்சாரியரும் அதே போல எம்பெருமானாரும் என்று காட்டியிருக்கிறார்கள். பெருமானார் இவ்விடத்திலே சொல்கிறார் என்றால் முதல் சூரணையில என்ன தெரிவித்தார்? எம்பெருமானை பற்றுவதற்கு முன்னாலே பிராட்டியை புருஷகாரமாக பற்றினார். பகவன் நாராயணாபிமதான ரூபா என்று தொடங்கி அது ஸ்ரீமத் சப்தார்த்தம். பிராட்டியோட எப்பொழுதும் கூடியிருக்கிறான் இந்த எம்பெருமான். குடியிருப்பது எதற்கான விட்டு பிரிந்தால் ஈஸ்வரனுடைய சுவாதந்திரத்தையும் சேதனுடைய அபராதத்தையும் கண்டு ஒரு காலத்திலே அகலாமல் இருக்கிறாள் பிராட்டி. அதனாலே அவள் கூடியிருப்பதை முதல் முதல்ல சொல்லிட்டார். சொல்வதில்லை இவ்விடத்திலே புருஷகார பிரபத்தி பண்ணுகிறார். தல்லை பிராட்டியனிடத்திலே பிரபத்தி பண்ணுவதில் அவருடைய புருஷகாரமா பற்றி, அதனாலே ஸ்ரீமத் சப்தார்த்தம் சொன்னார். அடுத்தபடியாக அதில் இருக்கக்கூடிய நாராயண சப்தம், ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? புலோகாச்சாரியரே தெரிவித்திருக்கிறார். நாரங்களாவனாம் நித்திய வஸ்துக்களுடைய திரள் அவையாவனாம் ஞானானந்தா மனத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல் சௌசீல்யாதிகளும் திருமேனியும் காந்த் சௌகுமாரியாதிகளும் திவ்யபூஷணங்களும் திவ்யாயுதங்களும் பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்தியசூரிகளும் சத்ரசாமராதிகளும் ரிவாசல் காக்கும் முதிரைகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருதியும் பத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் என்று 20 சொல்லியிருக்கார். அதான் நாராயண சப்தம். நாரங்களாவன, நாரங்களுக்கு அயனம் இருப்பிடமாக இருக்கிறான், அல்லது இவதென்னை ஆச்சரியமாக உடையன் என்னவுமாம் என்றும் காட்டியிருக்கிறார். இவ்விடத்துல இவைகளுக்குள்ளே அவன் இருக்கிறான், இவைகளுக்கு அவன் அயனம் இருப்பிடமாக இருக்கிறான். ரெண்டு சமாசம் பார்த்திருக்கிறோம், தத்ருட சமாசம் பகுபிரீக சமாசம். ஆகையினாலே நாரசப்தத்துக்கு அர்த்தம் என்ன? இத்தனை அதுல 14 வஸ்துக்கள் சொல்றார் முதல்ல. இந்த 14 வஸ்துக்கள் பரமத்தில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் 6 வஸ்துக்கள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது. மறுபடியும் சொல்கிறேன் சூத்திரத்தை. நாரங்களாவனா நித்திய வஸ்துக்களுடைய திரள், நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய கூட்டம். அவையாவன அவைகள் என்ன? ஞானானந்தாமலத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல்ய சௌசீல்யாதிகளும் திருமேனியும் காந்தி சௌகுமாரியாதிகளையும் திவ்யபூஷணங்களும் திவ்யாயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்தியசூரிகளும் சத்ரசாமராதிகளும் திருவாசல் காக்கும் முதல்களும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் இந்த 14 நித்திய விபூத்தியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். அதற்கு மேலே பரமாகாசரும் முக்தரும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருதியும் சத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் மேல 6 சொன்ன தாரம் லீலா விபூத்தியில் இருக்கிறது. ரெண்டு நித்திய விபூதி யோகத்தையும் சொல்றார். நாரசப்தத்துக்கு அர்த்தமா நித்திய விபூதிகள் நித்திய விபூதியில இருக்கக்கூடியவையும் சொல்றார். அடுத்தபடியா 6 வஸ்துக்களை இந்த லீலா விபூதியில இருக்கிறது சொல்றார். நாராயண சப்தார்த்தம். இந்த நாராயண சப்தார்த்தத்தை தான் இவ்விடத்துல சொல்லியிருக்கார். இவ்விடத்துல முதல்ல சொன்னது என்ன? பெருமானுடைய அகிலஹேய பிரத்யனீக கல்யாண ஐக்கதான் அஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்த ஐக ஸ்வரூபா என்று தொடங்கி இந்த எம்பெருமானுக்குண்டான குணங்களை எல்லாம் முதல்ல சொன்னார். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்குண்டான குணங்களை சொன்னார் முதல் முதலில. கிளகைய பிரத்தனீக கல்யாணைக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா என்று வர்ணித்தார். அதைத்தான் ஞானானந்தாமலத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல்ய சௌசீல்யாதிகளும் திருமேனியும் என்று ஆரம்பித்து தெரிவித்தார் பிள்ளலோகாச்சாரியர். அதைத்தான் இவ்விடத்துல நாரசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் அர்த்தம். நாரங்கள் அவைகளுக்கு அயனமாக இருந்தால் நாராயண சப்தம். நாராயண சப்தார்த்தம் அதுதான். இந்த நாராயண சப்தார்த்தத்தை மேலே இங்கே அனுஷ்டித்தார். அதனால நாராயண சப்தார்த்தம் இப்பொழுது சொல்லப்பட்டதாக ஆயிற்று என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே. இவ்விடத்தோட எம்பெருமானுக்கு உபயவிபூத்திநாதன், உபயவிபூத்திநாதன் என்கிற பட்டம் பொருந்தும். அப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் பேத்துக்கு தீர்வாது உபாயம். யாரை பற்ற வேண்டும்? சாஸ்திரம் சொல்லித்து கஷ்ட தேயா காரணம் து தேகான்னு. எவன் ஜெகத்காரண வஸ்துவோ வந்தான் தியானிக்க தகுந்தவன். ஜெகத்காரண பூதன் யாரு? சிவன் நாராயணனை தவிர வேறு யார் ஜெகத்காரண பூதனாக ஆக முடியும்? எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான், எல்லாரையும் இருக்க முடியாத நிலை நிறுத்துகிறான், அதுக்கு மேலே எல்லாவற்றையும் அழிக்கிறான். ஒன்றையும் செய்யக்கூடியவன் அவன் தான் நிகில ஜெகதுதய விபவ லய லீலா என்று அவனை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம் இவ்விடத்திலே. ஆக இவரையும் பார்க்கிறோம். இதற்கு மேலே இருப்பதை அடுத்த காலக்ஷேபத்தில் அனுபவிக்கிறான் நினைக்கிறேன். இவரை யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கேட்டுருந்தான்ல?
நல்லா கேளுது சுவாமி.
சரி
சுவாமி, அடியனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த கால தத்துவம் சொல்லும் போது
சொல்லலாம்,
கால தத்துவம் ஸ்திதி சொல்ற